ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இதில் நம்ம கடந்த வகுப்புகள் மூலமாக 55 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிருக்கோம். அந்த கடைசியாக பார்த்த 55வது ஸ்லோகம் இருக்கு இல்லையா, அதில் சமாதியை பற்றி பேசினார் இல்லையா. அதாவது சமாதி என்பது வந்து நாம் ஏதோ செய்யக்கூடிய முயற்சியினுடைய உச்ச நிலை என்பதாக புரிந்து கொள்ளக்கூடாது. நம்ம எந்த முயற்சியும் செய்யாமல் இருக்கிறது தான் உண்மையான சமாதி. நம்ம எதையாவது செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது சமாதி ஆகாது. அதுதான் இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா முயற்சி எல்லாம் விலகிய பின்பு எது மிஞ்சுகிறதோ அதுதான் உண்மையில் சமாதி. அப்போ நீங்கள் வந்து சமாதினா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமாதினா அமைதி தாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. சமாதினா அந்த அமைதித்தன்மை. அங்கே எந்த ஒரு விருத்திகளும் மனசுக்கு இருக்காது, எண்ணங்கள் வந்து தேவையில்லாமல் ஓடாது. நம்முடைய சுயத்தில் அந்த சைலன்ஸில் அப்படியே ஆனந்தமாக இருக்கக்கூடிய நம்முடைய இருப்பு அப்படிங்கிறது தான் இங்கே சமாதி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த சமாதிக்கு நம்ம போகிறதுக்கு நமக்கு தடையாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏதோ எனக்கு வேறாக ஒன்றை தேடுகிறேன் அப்படிங்கிற அந்த தேடுதல் தான் தடையாக இருக்கு. அல்லது நான் ஏதாவது ஒன்றை தியானிக்கிறேன் அப்படிங்கிற தியானம் தான் தடையாக இருக்கு. அப்போ நான் தியானிப்பவன் என்ற அடையாளத்தையும் தியானம் செய்கின்றேன் என்ற முயற்சியையும் விட்டுவிட வேண்டும். இப்போ இதை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணும், அப்போ நம்ம வந்து இந்த ஸ்ரீ தத்தகுரு பரம்பரையில் தியானம் செய்யாமல் விட்டுடலாமா அப்படின்னு தோணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தியானிப்பவன் தியானிக்கப்படும் பொருள் அப்படின்ற இருமைகள் தியானத்தை தான் பண்ணக்கூடாது. மற்றபடி நம்ம எதை செஞ்சாலோ அது நமக்கு எப்பொழுதும் தியானமாகவே மாறப்பட வேண்டும். ஏன்னா அங்கே தியானம் மட்டும்தான் இருக்குது, தியானிப்பவனும் கிடையாது தியானிக்கப்படும் பொருளும் கிடையாது. எது நடந்தாலும் அது தியானம். அப்போ அதான் நான் என்ன சொல்லுவேன், 24x7 நீங்கள் செய்கிற செயலே தியானமாக மாறணும், அதுதான் உண்மையான தியானம். அப்போ அந்த தியானத்தில் நம்ம ஸ்ரீ தத்தகுரு பரம்பரையில் நம்ம எப்படிப்பட்ட தியானங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் தியான வகுப்புகளுக்கு வர்றவங்களுக்கு புரியும். அது தன்னை உணர்கின்ற, தன்னிருப்பை காட்டி கொடுக்கின்ற, நம்முடைய சுயத்தை உணர்கின்ற நிலை. அது வந்து என்னையே நான் அறிமுகமாகின்ற, அனுபவப்படுகின்ற ஒரு ஆனந்த நிலையை தான் அங்கே நம்ம சொல்கிறோம். அங்கே இரண்டாவதாக ஒரு பொருளை நம்ம தியானிப்பது கிடையாது, நான் தியானிக்கிறேன் என்ற எண்ணமும் கிடையாது. நம்முடைய சுயத்தில் நம்ம நிற்கிறதுக்கான ஒரு சிறிய பயிற்சி தான் அங்கே தியானம் என்பதாக நம்ம ஸ்ரீ தத்தகுரு பரம்பரையில் வச்சுருக்கிறோம். ஸோ அப்படித்தான் அந்த தியானத்தை நீங்கள் பார்க்கணும். அது ஏதோ நம்ம வேறு ஒரு பொருளை தியானிக்கிறோங்கிற மாதிரி நினச்சிக்க கூடாது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் உபநிஷதங்கள் தான் இந்த மாதிரி தியான முறைகள் எல்லாம் வேண்டான்னு சொல்லி, உண்மையில் எப்படிப்பட்ட தியானங்களை செய்ய வேண்டும் என்று அது அறிவுறுத்துகிறதோ அந்த தியானத்தை தான் நம்ம எடுத்து நடைமுறைப்படுத்தி இருக்கிறதா ஸ்ரீ தத்தகுரு பரம்பரையினுடைய தியான முறைகள்ங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே வித்யாரண்யர் சொல்கிறார் இல்லையா, தியானிப்பவன் என்ற அடையாளத்தையும் விட்டுடணும், தியானம் செய்கின்றேன் என்ற முயற்சியையும் விட்டுவிட வேண்டும். அப்போ இங்கே என்ன புரிஞ்சுக்கணும், அந்த நிலையில் மனசு வந்து அசையாமல் இருக்க வேண்டும். அப்போ மனசு அசையாமல் இருக்கணும்னா நம்ம அந்த அறிவாக இருந்தால்தான் மனசு அசையாமல் இருக்கும். அப்போ நம்முடைய சுயத்தில் நம்ம எப்போ போகிறோமோ அப்போ நமக்கு மனசு அசையாது. அதை தான் இந்த 55வது ஸ்லோகத்தில் தெளிவுபடுத்தினார். அதனால் சமாதி வாழ்க்கைக்கு அந்த நிலை வந்து எப்படி, மனம் அமைதியாகிவிட்டால் போதும். அந்த சமாதி வாழ்க்கை என்பது ஏதோ கண்களை மூடுவதனால் வருவதில்லை, அல்லது நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் எண்ணங்களே இல்லாமல் அப்படியே நான் ஒரு குகைக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறேன்னு சொல்கிறதுனால வருவதில்லை, அல்லது புதைத்த பிறகு ஒரு கூலியை வாடகைக்கு பேசி அல்லது விலைக்கு பேசி உள்ளே கொண்டு போய் புதைக்கிறதுனால வருவதில்லை. ஏன்னா இப்படி தானே எல்லா சமாதினா, ஏதோ வெளியே புதைக்கிற இடம் அல்லது நான் எண்ணங்கள் அற்ற நிலைக்கு போய் நிற்கிற இடம் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு கற்பனைக்குள்ளே போயிடுறாங்க இல்லையா, அதையெல்லாம் வந்து இங்கே வித்யாரண்யர் உடைக்கிறார். அது இப்போ அடுத்து 56 என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்ப்போம். ஸ்லோகம் 56. ருத்யஸ்து தடானீம் அஜ்ஞாதா அபி ஆத்ம கோச்சராக ஸ்மரணாத் அனுமீயந்தே யுத்தி தஸ்ய சமுத்திதாத். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சமாதி நிலையிலே மனதினுடைய விருத்திகள் அறியப்படாமல் இருந்தாலும் அவை ஆத்மாவின் அறிவுக்கு உள்ளேயே இருக்கின்றது. அதனால் தான் சமாதியிலிருந்து எழுந்த பிறகும் விழித்த பிறகும் தோன்றும் நினைவின் மூலமாக அந்த விருத்திகள் முன்னமே இருந்தன என்று அறியப்படுகின்றன அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை சொல்கிறார். ஏன்னா இங்கே நம்ம என்ன நினைக்கிறோன்னா, மனோவிருத்திகள் வந்து இல்லாமல் போகிறது தான் சமாதி அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே மனோவிருத்திகள் எப்படி இல்லாமல் போக முடியாதுல்ல? அது நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம்? இப்போ நீரினுடைய தன்மை மாறாது, நீர்லேருந்து பப்புள்ஸ் உருவாகலாம், அலைகள் உருவாகலாம். அப்போ நீர்லேருந்து அந்த வாட்டர் பப்புள்ஸோ அல்லது அந்த நீர் அலைகளோ உருவாவது தற்காலிகமாக தோன்றி மறையக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் நீரே இல்லை என்று அங்கே சொல்ல முடியாது இல்லை. அது மாதிரி இங்கே மனசே இல்லை என்று சொல்ல முடியாது, மனதில் எண்ணங்கள் இல்லை என்று சொல்லலாம். ஆனால் அந்த எண்ணங்கள் விருத்திகள் எப்போ அமைதியாகுமோ அப்போ நாம் நம்முடைய சுயத்தில் நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை இங்கே புரிய வைக்கிறார். அப்போ இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சமாதி நிலையில் மனதின் விருத்திகள் தெரியாமல் மறைந்து போனது போல தோன்றினாலும் அவைகள் எல்லாம் ஆத்ம அறிவிலிருந்து விலகியவைகள் அல்ல. ஏனென்றால் சமாதியிலிருந்து நாம் வெளிவந்த பிறகு நான் அமைதியாக இருந்தேன், எதையும் அறியவில்லை என்று ஒரு நினைவு எழுகிறது இல்லையா? அப்போ அந்த நிலையில் விருத்திகள் இருந்தன என்பதை தெளிவாக காட்டுகிறது. அதனால் விருத்திகள் அறியப்படவில்லை என்றாலும் கூட அவை ஆத்மாவிற்கு அப்பாற்பட்டவை அல்ல அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மை தான் இந்த இடத்துல இந்த செயலில் சொல்கிறார். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அந்த சமாதி அப்படிங்கிற நிலையில் ஒடுங்குது மனசு, எண்ணங்கள் இல்லாமல் இருக்குது மனசு, ஆனாலும் மனசு இல்லாமல் போகிறதில்லை. அதை தான் இங்கே புரிய வைக்கிறார். அது அடுத்த இதில் இன்னும் விரிவாக விளக்குவார். இந்த ஸ்லோகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சமாதியை பற்றிய ஒரு மிக மிக முக்கியமான தவறான புரிதலை சரி செய்கிறார் என்று நாம் இங்கே புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நமக்கு வந்து சமாதியை பற்றி தெரியாது, சரியா நம்ம சமாதியை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை. நாம் சமாதின்னா நாம் எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், குழிக்குள்ளே போட்டு புதைக்கிறது சமாதி, அல்லது எண்ணங்களே இல்லாமல் இருப்பது சமாதி, அப்படி இப்படி நம்ம என்னென்னமோ விஷயங்களை மற்றவர்கள் ஏற்றி வைத்த எண்ணங்களில் சிக்கிக்கிட்டு இதுதான் சமாதி, அதுக்கு பேர் சவிகல்ப சமாதி, இதுக்கு பேர் நிர்விகல்ப சமாதி, அப்படி இப்படின்ட்டு பல பெயர்களில் சமாதிகளை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த மாதிரி தவறான புரிதல்களை சரி செய்கிறார் இங்கே அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ எப்படி சரி செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமாதிகள் விருத்திகள் இல்லாமல் போய்விட்டன என்று நினைப்பது சரியில்லை, அவைகள் அறியப்படாமல் ஒடுக்கப்பட்டிருக்கின்றன அவ்வளவுதான். அதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சமாதியில் வந்து விருத்திகளே இல்லைங்க அப்படின்னு சொன்னால் அங்கே எண்ணங்களே இல்லாமல் அப்படியே மனசே இல்லாமல் போயிடுச்சா அப்படின்னா, இல்லை, அவைகள் அறியப்படாமல் தற்காலிகமாக ஒடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த நிலை தான் அங்கே சமாதி. அப்போ ஆத்மா அப்படிங்கிறது எந்த நிலையிலும் அறிவற்றதாக மாறுவது கிடையாது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஆத்மா அப்படின்னா அங்கே வந்து அது எதுவுமே இல்லாமல் சூன்யம் ஆகிடுமா, எண்ணங்களே இல்லாமல் அப்படியே வெறுமை ஆகிடுமா அப்படின்னு நம்ம தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது அப்படிங்கிறதான் நம்முடைய அத்வைத வேதாந்தத்தின் ஆழமான உண்மை. ஏன்னா நம்ம வந்து மற்ற மதங்கள் சொல்வது போல சூன்யம் வெறுமை அப்படிங்கிற டாப்பிக்குள்ளே போகிறது கிடையாது. இப்போ நிறைய பேர் வந்து புத்த மதத்தினுடைய டாப்பிக்கெல்லாம் எடுத்து இது அத்வைத வேதாந்தத்தோடு மிக்ஸ் பண்ணி போட்டு மக்களை ஒரே குழப்பு குழப்பிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஆங்கில எழுத்தாளர்களெல்லாம் வந்து அறகுறையாக இந்த அத்வைத வேதாந்தத்தையும் படிச்சிருவாங்க, அப்புறம் புத்திசம் வந்து புத்த மதம் என்ன சொல்லுதுன்னு படிச்சிருவாங்க. அப்போ இவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னா, நீங்கள் மெடிடேஷன் மூலமாக எண்ணங்கள் இல்லாமல் இருங்க, வாயால் பேசாமல் இருங்க, இதுதான் தியானம் அப்படின்னு புரோடா விட்டுருவாங்க. அப்போ உடனே எல்லாம் சரிங்க, அப்போ அதுக்கு என்னங்க பயிற்சிங்க, விபாசனா பயிற்சிங்கம்பாங்க. சரி அப்போ விபாசனானா என்னங்க பண்ணணும், எதுவுமே வாயை திறந்து பேசக்கூடாது, சும்மா அமைதியாக இருக்கணும், உங்களுடைய வெளி விவகாரங்கள்லாம் விட்டுட்டுருணும், அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்ல கண்டிஷன் போட்டு ஒரு கட்டளையை உண்டாக்கி ஒரு 10 நாள் பயிற்சி அப்படின்னு விட்டுருவாங்க. இந்த 10 நாளும் அவங்க போய் வாய் பேசாமல் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே வாய் பேசாமல் இருக்கிற நிலைப்பாடு வந்து ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது, மனசு பேசாமல் இருக்கிறது தான் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஆனால் இவங்க அந்த 10 நாளில் வந்து வாய் தான் பேசாமல் உட்காந்துருப்பாங்க, ஆனால் உள்ள மனசு பேசிக்கிட்டே இருக்கும். எப்படி பேசிக்கிட்டு இருக்கோம், 10 நாள் போய் தியானத்தில் உட்காருவாங்களா, பேசக்கூடாதுன்றவாங்களா, இவங்க உள்ளே உட்காந்துக்கிட்டு வீட்டில் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த இதை சொல்ல மறந்துட்டேன், இந்த வேலை இன்னைக்கு எடுத்துருந்தா முடிச்சிருந்துருக்கலாம், அப்படி இப்படின்ட்டு ஏதாவது மைண்டில் யோசனை பண்ணிகிட்டே அந்த 10 நாள் நாங்கள் ஓட்டிகிட்ருப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நேரமும் ஏதோ கொஞ்சம் அப்படி ஃபோன் பேச அனுமதிப்பாங்க. அதாவது தியானமெல்லாம் முடிஞ்சு ஈவினிங் ஒரு 1/2 hour ஏதோ நீங்கள் வீட்டில் கூப்பிட்டு பேசிக்கலாம்பாங்க. அப்போ அந்த காலையிலேருந்து பேசாமல் இருந்ததெல்லாம் ஒட்டுக்க அந்த 1/2 hour வீட்டுக்கு பேசி பயங்கரமாக அப்படி ஆகிடுச்சு இப்படி ஆகிடுச்சு, நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன், இன்னும் 9 நாள் இருக்குது, நான் இன்னும் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படி இப்படின்னு இந்த 1/2 hour இவங்க என்னென்ன மனசுக்குள்ளே நிறுத்தி வச்சுருந்தாங்களோ அத்தனையும் கொட்டி தீர்த்துருவாங்க. அப்போ தினசரி இந்த மாதிரி தியானம், அப்புறம் கொட்டுறது, தியானம் கொட்டுறது. அதாவது என்ன சொல்கிறேன், மனசை அடக்கிறது, வெளிய விவகாரத்தில் இழுக்கிறது, இப்படியே வாழ்க்கை 10 நாள் ஓடும். அப்புறம் நானும் தியானம் பண்ணேன், நானும் விபாசனா போயிட்டு வந்தேன் அப்படின்னு ஒரு பெருமை வேணால் அடிச்சுக்கலாம். ஆனால் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஏன் அப்படின்னா, சமாதினா என்னன்னு தெரியல, வெறுமைனா என்னன்னு புரியல, இதுதான் ப்ராப்ளம். பட் இங்கே என்ன சொல்கிறாரு வித்யாரண்யர் அப்படின்னா, அதாவது நீங்கள் சமாதிங்கிற உங்களுடைய நிலையில் நீங்கள் விருத்திகள் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற நினைப்பது சரி கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல விருத்திகள் இருக்குது, ஆனால் அந்த விருத்திகள் தற்காலிகமாக ஒடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த நிலையை நம்ம வந்து அறிவில்லாத நிலைன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ மனசே வேலை செய்யாமல் இருந்து ஒன்றுமே எனக்கு புரியல அப்படின்னா அதுக்கு என்ன பேர், கோமா ஸ்டேஜ்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஆள் உயிரோடு தான் இருப்பான், கண்ணு காது எல்லாம் புலன்களெல்லாம் வேலை செய்யும், ஆனால் இது இது இன்னதுன்னு பகுத்தறிய முடியாமல் இருப்பான். ஏன், அவனுக்கு வந்து பிரெயினில் அடிபட்டிருக்கும். அப்போ அவன் உட்காந்துக்கிட்டு இருப்பான், கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டு இருப்பான், நிகழ்வுகளெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சாலும் அந்த நிகழ்வை அவனால் ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் அப்படியே ஒரு நடைப்பின மாதிரி உட்காந்துருப்பான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு பேர் என்ன, கோமா தானே, கோமா ஸ்டேஜில் இருக்கக்கூடிய நோயாளி. அப்போ அவன் மண்டையில் அடிபட்டதுனால அவன் வயதானவனாக இருந்தாலும் கோமா நோயாளி. சிறு குழந்தை பார்த்தீங்கன்னா திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கோம். கோமா நிலை நோயாளிக்கு வந்து எல்லா பதிவுகளும் அழிஞ்சு போச்சு, அதனால் அவன் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிறான். சிறு குழந்தைக்கு எந்த பதிவும் ஏற்றப்படவில்லை, அதனால் அதை திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கு. ஆக மொத்தத்தில் 2 பேருமே அஜ்ஞானத்தில் தான் இருக்காங்க. அவங்க தன்னை அறிவு என்று அறியவே இல்லை. அதை தான் இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ ஆத்மா எந்த நிலையிலும் அறிவற்றதாக மாறுவது இல்லை. அப்போ விருத்திகள் வெளிப்பட்டாலும் அவை ஆத்ம அறிவின் வெளியில் இருந்தவையே. பின்னறியலும் நினைவு இந்த உண்மைக்கு சாட்சியாக நிற்கின்றது. அப்போ நம்ம இதுக்கு பின்னாடி நம்ம இதை மறந்துட்டோம், இப்படி நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னு ஏதாவது ஒரு எண்ணம் நமக்கு திருப்பி அந்த சமாதியிலிருந்து வெளிவந்த பிறகு ஏற்படுகிறது இல்லையா, அந்த நிலை அந்த உண்மைக்கு சாட்சியாக நிற்கின்றது. அப்போ அதனால் சமாதியை பொறுத்த வரைக்கும் அறிவில்லா வெறுமை என்று எடுத்துக்கொள்வது அத்வைதத்துக்கு முற்றிலும் எதிரானது அப்படிங்கிறது இங்கே வித்யாரண்யர் ரொம்ப ஆழமாக அறிவுறுத்துறார். ஏன்னா இங்கே வந்து அத்வைத வித்தை இருக்கு இல்லையா, நம்ம அத்வைத சித்தாந்தம் அத்வைத வேதாந்தம் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, சமாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அறிவில்லா வெறுமை என்று புரிந்து கொள்ளக்கூடாது. ஏன்னா இப்போ பதஞ்சலி யோக சூத்திரம் இதை பேசும். பதஞ்சலி யோக சூத்திரம் வந்து முதல் செயலே என்ன தெரியுமா, சித்த விருத்தி நிரோதகா, சித்தத்தில் விருத்தி இல்லாமல் செய்வது, எண்ணங்கள் இல்லாமல் இருப்பது தான் பதஞ்சலி யோக சூத்திரத்தினுடைய மிக முக்கியமான கான்செப்டே. அப்போ சித்த விருத்தி நிரோதகா அப்படின்னா சித்தத்தில் வருகின்ற விருத்திகளை தடுப்பது, அதை இல்லாமல் செய்வது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ இங்கே எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த சித்தத்தில் வருகின்ற விருத்திகளை வந்து இல்லாமல் செய்வது தடுப்பது அப்படிங்கிறதுக்காக அது இல்லாமையே போயிடுமா, வர முடியாமையே பண்ணிடலாமானா, இல்லை தற்காலிகமாக ஒடுக்குவது அவ்வளவுதான். ஏன்னா அப்படி தான் இந்த பிரபஞ்சமே சிருஷ்டியில் வந்து உருவாக்கப்பட்டு அனுபவிக்கப்பட்டு ஒடுங்கும், திருப்பி வெளிவரும். அப்போ அதனால் இங்கே நாமளே பார்த்தீங்கன்னா அந்த 3 வேளையும் இங்கே நம்ம ஒவ்வொரு தனி மனிதனும் செய்கிறோம், விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆள் உறக்க நிலை. அப்போ அந்த ஆள் உறக்க நிலையில் நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே கொண்டு போய் இந்த உலகத்தை ஒடுக்கிக்கிறோம். அந்த உலகத்தை நம்ம ஒடுக்கிக்கிட்ட உடனே அந்த எண்ணங்களும் விருத்திகளும் தான் ஒடுங்கிச்சு, அங்கே ஆத்மா இல்லாமல் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆத்மா வந்து எப்பொழுதும் இருக்கிறது, அது முக்காலத்திலும் இருக்கிறது, அது 3 அவஸ்தைகளிலும் இருக்கிறது. ஆனால் அந்த விருத்திகள் இல்லாத நிலையில் ஆத்மா இல்லை என்று சொல்ல முடியாது. அப்போ விருத்திகள் அங்கே எங்கே போச்சுங்க, தற்காலிகமாக ஒடுங்கி இருக்கிறது. அப்போ அதனால் ஆத்மா இருப்பதை நம்ம புரிந்து கொண்ட பிறகு சமாதி அப்படிங்கிற ஒரு நிலையில் அது அறிவில்லா வெறுமை என்பதாக புரிந்து கொள்ளக்கூடாது என்பதாகத்தான் இந்த செயலில் ரொம்ப ஆழமாக வித்யாரண்யர் நமக்கு புரிய வைக்கிறார். அப்போ இப்படி எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், நிதித்தியாசனத்தில் இதை எப்படி நம்ம நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைதி நிலவும் போது எனக்கு எதுவுமே தெரியவில்லை என்ற எண்ணம் வந்தாலும் அந்த அறியாமையையும் அறிந்திருந்த ஆத்ம அறிவிலிருந்து தான் நான் ஒருபோதும் விலகவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சமாதி நிலைக்கு போன பிறகு அங்கே நம்ம ஒரு சைலன்ஸை ஃபீல் பண்ணுறோம், அமைதியை ஃபீல் பண்ணுறோம், அங்கே ஒன்றுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஆனால் அந்த அறியாமையையும் ஒருத்தர் அறிஞ்சிக்கிட்டே இருக்கிறான்ல, எனக்கு ஒன்றுமே தெரியலைங்க, நான் அப்படியே அமைதியாக இருந்தேங்க, ஆனந்தமாக இருந்தேங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான் இல்லையா, அப்படி சொல்கிறவன் யார், அதுதான் ஆத்மா. அப்போ நீங்கள் எந்த நிலையில் எனக்கு ஒன்று தெரியுதுன்னு சொன்னாலும் ஆத்மா தான், எனக்கு தெரியலன்னு சொன்னாலும் ஆத்மா தான், ஆத்மாவை தவிர இங்கே எதுவுமே கிடையாது. அப்போ ஆத்மா மட்டும்தான் இருக்கிறது. அப்போ அந்த ஆத்மா அறிவிலிருந்து நான் ஒருபோதும் விலகவில்லை, வெளிப்பாடு இல்லை என்பது கூட அறிவின் இல்லாமை இல்லை, இதை நான் அறிகிறேன் அல்லது அறியவில்லை என்பதை தெளிவாக பார்க்கிறேன். இதுதாங்க சமாதி. நல்லா புரிஞ்சுக்கணும், சமாதி அப்படின்னா எனக்கு ஒன்று தெரியுதுன்னு சொன்னாலும் அதுவும் அதே அறிவு தான் சொல்லும், எனக்கு ஒன்று தெரியவில்லைங்க, நான் அப்படியே அமைதிக்கு போயிட்டேன், ஆனந்தமாக இருந்தேன் அப்படின்னு சொன்னாலும் அப்படி சொல்பவனும் அந்த அறிவு தான் சொல்லும். அப்போ இங்கே அறிவும் அறியாமையும் அறிவினிடத்திலேயே இருந்தாலும், அங்கே அறியாமை என்ற ஒரு நிலையை, நான் இதை அறியவில்லை என்ற ஒரு நிலையை கூட எது அறிந்து கொண்டிருக்கிறதோ அதுவே ஆத்மா. அப்போ அந்த நிலையில் வந்து என்றும் அதனை இல்லை என்று சொல்வதே கிடையாது. அப்போ இதுதாங்க நம்முடைய அத்வைத வேதாந்தத்தினுடைய, சனாதன தர்மத்தினுடைய ஆழமான புரிதல். வேற எந்த மதங்களும் இதை புரிஞ்சிக்காது. ஏன்னா இப்போ புத்த மதமெல்லாம் சமண மதமெல்லாம் இதை புரிஞ்சிக்காம அப்படியே நிர்விகல்ப நிலைக்கு போயிடுவாங்க, விகல்பம் இல்லாத அப்படியே எண்ணங்களிட்ட நிலையில சூன்யத்துக்கு போயிடுவாங்க. அப்போ அங்கே சூன்யத்துக்கு போன உடனே அந்த சூன்யத்தில் அவர் அமைதியை நான் உணர்ந்தேன்னு சொன்னால் அதை சொல்கிறவன் யாருன்னு நாம் கேள்வி கேட்போம். அப்படி வந்து அமைதியை உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த அமைதியை உணர்கின்ற ஒருத்தர் இருக்கிறான்ல, அவன் யாரப்பா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதுக்கு இவங்களால பதில் சொல்ல முடியாது இல்லையா. அதனால தான் அந்த மதமெல்லாம் நம்ம பாரத தேசத்தில் ஃபெயிலியரான மதங்கள். புத்த மதம் சமண மதமெல்லாம் நம்முடைய பாரத தேசத்திலேயே ஃபெயிலியர் ஆச்சு. அப்படின்னா நம்முடைய ரிஷிகள் சொன்ன பாதைக்கு முரண்பாடாக இருப்பதனால மற்ற ரிஷிகள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த பாதையில் பயணம் பண்ணவர்கள் மட்டும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் அவர்கள் என்ன நினச்சிட்டாங்க, வெறுமையிலேயே ஒரு அருமை இருக்குன்னு நினச்சிட்டாங்க. ஆனால் அந்த வெறுமையில் எப்படிங்க அருமை இருக்கும், அங்கே ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்கிறதுல என்ன பெருமை இருக்கும், எல்லாம் அறியும் அறிவாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுல தான் அங்கே பெருமை இருக்கும். அது ஒன்றுமற்ற தன்மை, சூன்யம் என்பதை நம்முடைய சனாதன தர்மம் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதை இங்கே வந்து வித்யாரியனரும் ஆழமாக அறிவுறுத்துகிறார். ஏன்னா இங்கே சமாதியை வந்து அறிவில்லாத வெறுமை என்று எடுத்துக்கொள்வது அத்வைதத்திற்கு முற்றிலும் முரணானது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையும் இங்கே புரிய வைக்கிறார். அப்போ நாம் இந்த செயல்படி நம்மை போன்ற சாதகர்களுக்கான உபதேசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமாதியை வந்து வெறுமை என்று எண்ணக்கூடாது. இப்பயுமே சமாதியை வந்து அங்கே ஒன்றுமற்ற தன்மை, வெறுமை என்று எண்ணக்கூடாது. வெறுமை என்ற கருத்தே பின்னர் எழும் நினைவால் மறுக்கப்படுகிறது. ஏன்னா வெறுமை என்று சொல்பவன் யாரோ அவன் ஒருவன் அங்கே இருக்கிறான், அவன் தான் நான் அங்கே ஒன்றுமே அறியவில்லை என்று சொல்கிறான். அப்போ சொல்கின்ற ஒருவன் அறிவாகத்தான் இருக்கிறான். ஆகவே அங்கு வெறுமை என்பது எப்பொழுதும் சாத்தியமில்லை. ஆகவே சமாதி என்பதை வெறுமை என்று எப்போதும் எண்ணக்கூடாது. இது ஒரு முக்கியமான உபதேசமாக நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது, அறியாமையை அனுபவமாக கருதக்கூடாது. அதாவது அது ஒரு நிலை அப்படின்ட்டு அந்த அமைதித்தன்மை, அங்கே ஒன்றுமே நான் அறியப்படவில்லை அப்படிங்கிறத ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் தூக்கத்தையே அனுபவமாக எடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் கூட தான் உங்களுக்கு ஒன்றுமே தெரியல, நல்லா தூங்கும்போது கூட தான் நீங்கள் அறியாமையில் இருந்தீங்க. அப்போ அந்த நிலை வந்து உங்களுக்கு ஒரு அனுபவம், ஆழ்ந்த உறக்க நிலை அனுபவம் அப்படின்னு நம்ம சொன்னால், இந்த இடத்துல ஆத்மா வந்து அங்கும் இருக்கிறது. ஆழ்ந்த உறக்கத்திலும் நான் நன்றாக தூங்கினேன் அப்படிங்கிறத நம்ம விழிப்பு நிலைக்கு வந்த பிறகு சொல்கிறோம் இல்லை. அப்போ அங்கும் ஆத்மா இருக்கத்தானே செய்யுது. ஆகவே அந்த அறியாமை நிலையை எப்பொழுதும் நம்ம அனுபவமாக கருதக்கூடாது. அது ஒரு நிலைதான், ஆனால் அதை காணுகின்ற ஆதாரம் தான் நான். நான் என்பவன் எப்படி இருக்கணும்னா, எல்லா அவஸ்தைகளுக்கும் அவஸ்தாத்ரய சாட்சியாக நான் இருந்து கொண்டே இருக்கிறேன். என்னுடைய இருப்பினாலே தான் இங்கே விழிப்பு உலகம் உண்டாகும், என்னுடைய இருப்பினாலே தான் கனவு உலகம் உண்டாகும், என்னுடைய இருப்பினாலே தான் ஆழ்ந்த உறக்க உலகமும் உண்டாகும். அப்போ இங்கே ஆழ்ந்து உறங்கினேன் என்று சொல்பவனும் நான் தான், கனவு கண்டேன் என்று சொல்பவனும் நான் தான், இப்ப விழிப்பு நிலையில் இந்த உலகத்தை அனுபவிக்கின்றேன் என்று சொல்பவனும் நான் தான். அப்ப நான் யார்? நான் அந்த தூய அறிவு ஆத்மா, முக்காலத்தையும் உணர்ந்தவன் நான். அதுதான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். மூன்று காலங்களிலும் மூன்று அவஸ்தைகளிலும் நான் இருக்கிறேன். எந்தெந்த காலத்தில் நான் இருக்கிறேன்? இப்ப நிகழ்காலத்திலும் நான் இருக்கிறேன், கடந்த காலத்திலும் நான் இருந்தேன், இனி வரப்போகின்ற எதிர்காலத்திலும் நான் இருப்பேன். அப்ப எப்பொழுதும் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற தன்னுணர்வை நான் இழக்கவே முடியாது. அப்ப இதை நம்ம நல்லா இங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் இங்க சாதகர்களுக்கான உபதேச குறிப்பு. அப்ப இந்த நிலையில நீங்க புரிஞ்ச பிறகு, இப்ப நீங்க தியானம் பண்றேன், சமாதி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் உக்காந்து ஒரு அமைதி வருதுன்னு வச்சுக்கீங்களேன். இங்க வித்யாரண்யர் சொல்றாரு, அமைதியில் சிக்கி கொள்ளக்கூடாது அப்படிங்கிறாரு. ஏன்னா நிறைய பேர் நினைச்சிட்டாங்க, நான் அமைதி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த அமைதியில போய் சிக்கிட்டா அதுதான் சாஸ்வதம் சத்தியம் அப்படின்னு மைண்ட் நினைச்சுக்கும். ஆனா உண்மையில அங்க அமைதி தான் சமாதி, ஆனா அதுதான் என்னுடைய இருப்பு அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. ஏன்னா இங்க அமைதி மட்டுமா இருப்பு? இங்க இருப்பினுடைய டெபினிஷன் என்ன? சத்து சித்து ஆனந்தம். அப்ப அந்த சத்தாகிய இருப்பு சித்தாகிய அறிவாக பிரகாசிக்கின்ற நிலையில ஒரு ஆனந்தம் இருக்கணும். அங்க அமைதி மட்டுமே இருக்குது அப்படின்னாலும் அதுவும் ஒரு சிக்கலை உண்டு பண்ணிடும். அப்ப அமைதி என்பது கூட வரவும் போகவும் செய்யும். ஏனென்றால் அந்த அமைதியை கவனிப்பவன் ஒருத்தரிக்கிறான், நல்லா கவனிக்கணும். ஏன்னா அமைதி வந்துருச்சின்னு சொல்றவன் யாருங்க? இப்போ நீங்க சொல்றீங்க, நான் சமாதிக்கு போயிட்டேங்க, அங்கே அமைதியை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றீங்க. அதுதானே விபாசனாவில் போய் செய்கிறோம். விபாசனா தியானத்தில் போய் 10 நாள் உட்காந்துட்டு அமைதியை அனுபவிச்சேன்னு சொல்றான். அந்த அமைதியை அனுபவிச்சேன்னு சொல்றவன் யாருப்பா? அதுதான் நீ. அப்போ இதை அனுபவிக்கிறது எதுக்கு போய் அங்கே 10 நாள் விபாசனாவில் உட்காந்துட்டு ஆலவரையும் பண்ணிட்டு இருக்க? வெட்டி வேலை அது. ஏன் அப்படின்னா அங்க அமைதியை அனுபவிக்கின்றவனே நானே. அப்ப நானே என்னுடைய அமைதியை அனுபவிப்பதற்கு அதுதான் எனக்கு பிடித்த நிலை என்று தீர்மானம் பண்ணுவதிலும் ஒரு சிக்கல் வந்துவிடும். ஏனென்றால் அந்த அமைதி கூட வரவும் போகவும் தான் செய்யும். அமைதி தற்காலிகமா வரும், அப்புறம் இல்லாம போகும். அப்ப வருவதும் போவதும் எப்படி நானாக இருக்க முடியும்? அப்ப அமைதி எப்படி நானாக முடியும்? அப்ப அந்த அமைதியை போய் சூன்யம் என்று சொல்வதில தான் நம்ம சிக்கிக்கிறோம். இதுதான் புத்த மதம் சொல்ற டெக்னிக். இதில் போய் நிறைய பேர் சிக்கிக்குவாங்க. இப்போ நம்ம அத்வைத வேதாந்த வகுப்புக்கே வருவாங்க. இப்போ நம்ம கிளாஸ் எல்லாம் நல்லா கேட்பாங்க, நான் 10 நாள் விபாசனா ப்ரோக்ராம் போயிட்டு வரேன்ட்டு போயிடுவாங்க. அப்போ எதுக்காக அந்த 10 நாள் விபாசனா போகிறாங்க? அமைதி அனுபவிக்கிறதுக்கு. அப்போ அமைதி அனுபவிக்கிறதுக்கு விருப்பப்படுது, எது விருப்பப்படுதுங்க? அங்கேயும் மனசு தான் விருப்பப்படுது. இது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதனால தான் அந்த 10 நாள் விபாசனா கிளாஸ்க்கு போகிறது. அதாவது நம்ம சொல்கிற அத்வைத வேதாந்தத்தினுடைய டெப்த்து புரியாததுனால தான் ஏதோ ஒன்று அடைய போகிறேன்னு மனசு நினைக்குது. அப்போ அதை அடையிறதுக்கு விரும்புவது மனசு தான், ஆனால் அறிவுக்கு எதுவுமே தேவையில்லை. இங்கே வித்யாரண்யர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, மாறிக்கொண்டே இருப்பது எப்படி நீயாக இருக்க முடியும்? ஒரு டைம் அமைதி வருது, ஒரு டைம் ஆர்ப்பாட்டம் வருது, அது நீயா? கிடையாது. அப்போ மாறாததை கவனி. ஏனென்றால் எது மாறாமல் இருக்கிறதோ அதுவே நீ. அப்போ இதை தான் தத்துவமசி. அப்போ தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கியத்தினுடைய ஆழமான உட்பொருளை நம்ம உள்வாங்கிட்டோம் அப்படின்னா, எது மாறாமல் இருக்கிறதோ அதுவே நான், அகம் பிரம்மாஸ்மி. ஆனால் மாறிக்கொண்டிருப்பது எப்படி நானாக இருக்க முடியும்? அப்போ அமைதியும் ஆர்ப்பாட்டமும் எப்படி நானாக இருக்க முடியும்? அப்போ ஆனந்தமும் துக்கமும் எப்படி நானாக இருக்க முடியும்? அது எல்லாம் தற்காலிகமாக வந்து போகின்றவைகள். ஆனால் என்னுடைய சைத்தன்யமோ, நான் என்னுடைய இருப்போ என்றும் மாறாதது. என்னுடைய இருப்பினாலே இங்கு எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிற அந்த உண்மை நிலை புரிஞ்சிட்டா இங்கு அமைதி, கலக்கம், நினைவு எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் அவற்றையெல்லாம் அறிகின்ற ஆதாரம் ஒருபோதும் மாறுவதில்லை. அதுதாங்க இங்கே உபதேசம். இந்த செயலுக்கு உண்டான உபதேசமே அதுதான். அதாவது உங்களுக்கு அமைதி வர்ற மாதிரி தெரியலாம், ஒரு கலக்கம் வர்ற மாதிரி தெரியலாம், ஒரு எண்ணங்கள் வருவது மாதிரி தெரியலாம், திருப்பி எண்ணங்கள் மறைந்து போகிறது போல தெரியலாம், ஆனால் வருவதும் போவதும் நீங்கள் கிடையாது. அப்போ என்றும் மாறாமல் இருப்பவன் தான் நான் அப்படிங்கிற ஆத்ம தத்துவத்தை அருமையாக புரிய வைக்கிறார். அதுதான் இங்கே தத்துவ விவேக பிரகரணம். இங்கே நம்ம அதான் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இங்கே வந்து தத்துவத்தில் ஆழமான ஒரு உட்பொருளை உபதேசிக்கிறார். தத்துவமசி, நீ அதுவாகத்தான் இருக்கிறாய். அப்போ நான் எதுவாகத்தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம நன்கு உள்வாங்கிட்டோம் அப்படின்னா, நான் என்றும் மாறாதவன், என்னுடைய இருப்பினாலே இங்கே எல்லாம் இருக்கிறது, அப்படி வந்து போகின்றவைகள் நான் அல்ல. அப்போ இது நமக்கு தெளிவாக புரிஞ்சிட்டா இங்கே என்னத்தை போய் நான் பண்ணுறதுக்கு இருக்குது? ஒன்றுமே இல்லை. ஆனால் நான் அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், இந்த தியானம் பண்ணுறேன், அந்த பூஜை பண்ணுறேன், அந்த கோயிலுக்கு போகிறேன், இந்த மெடிடேஷன் கிளாஸ் போயிட்டு வரேன் அப்படின்னு என்ன பண்ணாலும் செய்பவன் ஒருத்தன் இருக்கிறான். அப்போ அங்கே செயல் ஒன்று நடந்துடும். அப்போ அது கர்த்தா போக்தா அபிமானமாக மாறிடும். அப்போ கர்த்தா போக்தாங்கிற அபிமானம் இருப்பவன் ஆத்மாவாக பிரகாசிக்கவே முடியாதுங்க. இதை தான் இங்கே வித்யாரண்யர் ரொம்ப ஆழமாக அறிவுறுத்துறார். இதை நம்ம நல்லா உள்வாங்கிக்கணும். ஏன்னா குருமார்கள் நமக்கு காட்டுகின்ற வழியில் நம்ம சரியாக பயணம் பண்ண தவறிட்டோம் அப்படின்னா நம்ம பாடத்திட்டம் புரியலன்னு அர்த்தம். ஏன்னா அவங்க சொல்லிக் கொடுக்குற பாடத்தை புரிஞ்சுக்கிற சக்தி நமக்கு இல்லை. அப்போ நம்ம இன்னும் கீழ்நிலைக்கு போயிட்டு மேலேருந்து வரணும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி மேலே வரணும். அப்போ இது புரியாமல் இந்த பாடத்தில் நிறைய பேர் உட்காந்துட்டு திருப்பி திருப்பி கீழே இறங்கி போகிறது தான் ஒரு வருத்தத்துக்கு உரிய விஷயம். அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நம்ம நடைமுறையில் நிறைய பேரை பார்க்குறோம். ஆக இந்த தப்பை இந்த அத்தியாத்ம ஞானத்துக்குள்ளே வந்து ஆத்ம ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத இங்கே எல்லோரும் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். அடுத்தது 57. விருத்தினாம் அணுவிருத்திஸ்து பிரயன்னாத் பிரதமாத் அபி அத்ருஷ்டாசக்ருத் அபியாச சம்ஸ்காரகா சசிராத் பவித். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மனோவிருத்திகள் மீண்டும் மீண்டும் எழுகின்ற தன்மை தொடக்கத்திலே முயற்சியாலேயே ஏற்பட்டாலும் பின்னர் கண்கூடாக தெரியாத அந்த மீண்டு வருகின்ற பயிற்சியினாலே உருவான சம்ஸ்காரத்தின் காரணமாக காலப்போக்கில் இயல்பாகவே ஏற்பட்டு விடுகிறது என்று இங்கே புரிய வைக்கிறார். அதாவது மனோவிருத்திகள் வந்து நமக்கு வெளிவந்துக்கிட்டே இருக்குது. அதை எப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம சமாதி அல்லது நிதித்தியாசனம் அப்படின்னு பேசுகிறோம் இல்லையா. நிதித்தியாசனம்ங்கிற நிலையை பற்றி நான் என்ன சொன்னேன், தத்துவமசிங்கிற உபதேசத்தை வந்து குரு உபதேசம் பண்ண உடனே அது எப்படிங்க நான் அதுவாக இருக்கிறேன் அப்படிங்கிற விசாரணையை நம்ம மேற்கொண்டு மனனத்தின் மூலமாக அவர் சொன்ன வார்த்தையை சிரவணம் பண்ணணும். சிரவணம் என்றால் கேட்டல். கேட்டு அவர் சொன்ன வார்த்தையினுடைய பொருளை நம்ம விசாரணை பண்ணுறது மனனம். மனனம் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் நான் அதுவாகத்தான் இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்ட பிறகு அகம் பிரம்மாஸ்மிங்கிறதுல நிற்கிறோம். அப்போ இதுக்கு பேர் நிதித்தியாசனம். அப்போ சமாதி அல்லது நிதித்தியாசனத்திலே மனம் மீண்டும் மீண்டும் உறுதிகளாக எழுவது ஆரம்பத்திலே நான் முயற்சி செய்கின்றேன் என்ற உணர்வுடன் நடக்கும். ஆனால் அந்த முயற்சியை மீண்டும் மீண்டும் தொடர்ந்து நடைபெறுகின்ற பொழுது அது புலப்படாத வகையில் ஒரு பழக்கச் சுவடாக மாறிவிடுகிறது, ஒரு சம்ஸ்காரமாக உருவாகி விடுகிறது அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த சம்ஸ்காரத்தின் விளைவாக பின்னர் முயற்சி இல்லாமலேயே மனம் இயல்பாகவே ஒரே திசையில் நிலைக்க தொடங்குகிறது என்று இங்கே புரிய வைக்கிறார். அப்போ இங்கே நம்ம என்னன்னா, இங்கே சம்ஸ்காரம் வாசனைகள் அப்படிங்கிறது நம்ம ஒரு விஷயத்தை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால வர்றது. அப்போ அந்த ப்ராக்டிஸை வந்து நீங்கள் எப்படிப்பட்ட விஷயத்துக்குள்ளே வச்சுருக்கீங்களோ அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் அது அனுபவத்துக்கு வருது. அப்போ நாம் இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா, நிதித்தியாசன நிலையில் நான் அந்த தூய அறிவு ஆத்மா அப்படிங்கிற தன்னுணர்வில் நம்ம நிற்க பண்ணுற ப்ராக்டிஸ் இருக்குது பாருங்கள், அந்த பழக்கத்தை நம்ம நடைமுறைப்படுத்தினா போதும். அதன் விளைவாகவே நான் எந்த முயற்சியும் இல்லாமல் என்னுடைய தன்னுணர்விலே நான் இயல்பாக நிற்க முடியும். அதை தவிர வேறு ஏதாவது பயிற்சிகள் செய்து கொண்டிருந்தா, மாறுகின்ற செயல்பாடுகளை மாற்றி மாற்றி செய்து கொண்டிருந்தா அது என்ன ஆகிடும், அதுவும் ஒரு பழக்க தோஷமாக மாறி மீண்டும் விருத்திகளில் விவகாரத்தில் போய் மனசை சிக்கிக்கும். ஆகவே இங்கே நம்ம உண்மையாக இந்த பாடத்தில் நம்ம பயணம் பண்ணி ஒரு முழுமை நிலையை அடையணும் அப்படின்னா, இங்கே ஆத்ம நிலை எப்படின்னா அது என்றும் மாறாதது. ஆனால் நம்ம அனுபவமாக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருப்பது. அப்போ மாறுகின்றவைகள் என்றும் ஆத்மா ஆக முடியாது. மாறாத எதுவோ அதுவே ஆத்மா அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை அவர் இங்கே நம்ம புரிய வைக்கிற முயற்சி எடுக்கும்போது நம்ம இந்த செயலில் அதை தான் இங்கே எடுத்துக்கணும். அப்போ சம்ஸ்காரத்தின் விளைவாக முயற்சி இல்லாமலேயே மனம் இயல்பாகவே அந்த ஒரே திசையிலே நிலைக்க தொடங்குகிறது என்று அவர் சொல்கிறது எந்த அடிப்படையில் சொல்கிறாருன்னா, தன்னிருப்பை தான் உணர்கின்ற அந்த நிலையிலே அந்த நிதித்தியாசன நிலையை சொல்றார். அப்போ அப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஸ்லோகம் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதகன் என்பவன் ஒருவனுக்குள்ள இயல்பாக எழுகின்ற ஒரு சந்தேகத்துக்கான பதில் அளிக்கிறது. எப்படி அளிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, சாதகன் கேட்கிறான், மனசு ஏன் எனக்கு மீண்டும் மீண்டும் அழைப்பாகிறது, சமாதி ஏன் எனக்கு நிலைக்கவில்லை அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். ஏன்னா இப்போ வந்து இந்த மாதிரி அத்வைத வேதாந்தங்கள் சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சிட்ட பிறகு அவங்களுக்கு புரியுது, நான் தான் ஆத்மா அப்படின்ட்டு ஒரு பரோட்ச ஞானம் எல்லோருக்குமே உண்டாகும். ஆனால் அந்த பரோட்ச ஞானத்தில் நம்மளால் ஏன் தொடர்ந்து நிற்க முடியல அப்படின்னு கேட்டால், அது எல்லாருக்கும் விருத்திகள் மீண்டும் மீண்டும் வெளிப்பட்டது, சம்ஸ்காரங்கள் வாசனைகள் வெளிப்பட்டு நிற்க முடியாமல் பண்ணுது. அதை தான் அவன் கேள்வியாக எழுப்புவான். ஒவ்வொரு சாதகர்களும் எழுப்பக்கூடிய ஒரு சராசரியான கேள்வி தான் இது. என்ன கேள்வி? மனம் ஏன் மீண்டும் மீண்டும் அழைப்பாய்கிறது? சமாதி ஏன் என்னால் தொடர்ந்து நிற்க முடியவில்லை அப்படின்னு கேட்குறான் இல்லையா? இதற்கான விடை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய மனசு வந்து ஏற்கனவே நம்முடைய பழக்க தோஷத்தின் அடிப்படையில் இயங்குகிறது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய மனசு வந்து திடீர்னு ஏதோ இப்போ உருவாகிற ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு ஆக்டிவேட் ஆகாது. நமக்கு ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் வந்து அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்ன்ட்டு நம்ம இப்போ விதைக்கிறோம் பாருங்க, அதுதான் அப்புறம் வந்து அப்ளை ஆகும். அப்போ இது மாதிரி இப்போ நாம் இருக்கிற நடைமுறை வாழ்க்கையில் நம்ம ஏற்கனவே விதைச்ச எண்ணங்கள் தான் இப்போ அப்ளை ஆகும். அப்போ மனம் பழக்கத்தின் அடிப்படையில் இயங்குகிறது. அப்போ பழைய சம்ஸ்காரங்கள் எல்லாம் ஒரே நாளில் அழிந்து விடாது. அப்போ நீங்கள் ஏற்கனவே வச்சிட்டு இருக்கிற வாசனைகள் வந்து இப்போ நீங்கள் ஆத்ம ஞானம் வந்து விட்ட உடனே நான் ஞானி ஆயிட்டேன், நான் பிரம்மம் ஆயிட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை கேட்ட உடனே அப்படியெல்லாம் அழிஞ்சிருமானா? எப்படி அழியும்? அது பழைய வாசனைகள், பழைய சம்ஸ்காரங்கள், மனதினுடைய போக்கு. அப்போ இங்கே நிதித்தியாசனமும் சமாதியும் அடிக்கடி நிகழும் போது அவைகள் தனித்து தெரியாமல் உள்ளே ஒரு புதிய சம்ஸ்காரத்தை உருவாக்குகின்றது. அந்த புதிய சம்ஸ்காரம் முதிர்ந்த பின்பு மனம் அசைவின்றி நிலைப்பது ஒரு முயற்சியாக இல்லாமல் இயல்பாக மாறுகிறது என்று இங்கே சொல்றார். இங்கே வித்யாரண்யர் வந்து என்ன புரிய வைக்கிறார் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்தை பதிச்சு வச்சதை நடைமுறைக்கு கொண்டு வருவது தான் நம்முடைய பதிவுகள் வாசனைகள் நம்ம பார்த்தோம். அப்போ நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்தை பதிச்சு வச்சுருக்கோம். எப்படி பதிச்சு வச்சுருக்கோம்? இப்போ சஷ்டி வந்தால் நம் முருகனுக்கு கும்பிட்ணும், சதுர்த்தி வந்தால் விநாயகருக்கு கும்பிட்ணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம பதிச்சு வச்சுருக்கோம்னு வச்சுருக்கீங்களா மனசில்? உடனே இன்னைக்கு போய் கேலண்டரில் பார்த்தா சதுர்த்தி வந்துருச்சு, அப்போ இன்னைக்கு விநாயகரை வணங்கணும், இன்னைக்கு சஷ்டி வந்துருச்சு முருகனை வணங்கணும் இப்படின்னு மைண்டு உடனே அதை எடுத்துக்கும், ஆக்டிவேட் பண்ணும். அப்போ இதெல்லாம் என்ன பதிவுகள் தானே? நம்ம ஏற்கனவே மைண்டுக்குள்ளே என்ன பதிச்சு வச்சுருக்கோமோ அந்த பதிவுகளை பூரா அப்ளை பண்ணுறதுக்கு தான் மைண்டினுடைய போக்கு. அப்புறம் நிறைய பேர் இந்த அஷ்டமி வந்தால் ஆகாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் இந்த அஷ்டமி, நவமி, தசமி எல்லாம் என்னங்க? சான்ஸ்கிரிட் வார்த்தை. சான்ஸ்கிரிட்டில் ஒவ்வொரு நாளுக்கும் சொல்கிறது. அப்போ ஒவ்வொரு நாள்லையும் அஷ்டமினா எட்டு, நவமினா ஒம்பது, தசமினா பத்து அப்படிங்கிற கான்செப்டே புரியாமல் அஷ்டமினா ஆகாது அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்ட்டு அப்படி ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடுவாங்க. அஷ்டமினா என்னங்க எட்டாவது நாள், நவமினா என்ன ஒன்பதாவது நாள். அப்போ இந்த நாட்களை குறிக்கிற வார்த்தைகள் எல்லாம் சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ். அப்போ இந்த சான்ஸ்கிரிட் தெரியாததுனால யாரோ ஒருத்தன் புருடா விட்டுருப்பான், அஷ்டமினா அது எட்டாவது நாளுங்க அது ஆகாதுங்க அப்படிமா. அப்போ எட்டாவது நாள் ஆகாதுன்னு யாரோ ஒருத்தர் சொன்னதை மைண்டு உள்ள பதிய வச்சிருக்கல, அந்த பதிவுனால என்ன ஆகிடும்? அஷ்டமினா எனக்கு ஆகாதுன்னு ஒரு தீர்மானம் வச்சிருக்கோம். அதுவெல்லாம் யாரோ ஒருத்தர் ஏற்றி வைப்பதனால் வருகின்ற ப்ராப்ளம். இதுதான் சம்ஸ்காரம் வாசனைன்னு சொல்கிறோம். அப்போ இது எப்படி நமக்கு பதிஞ்சிட்டா நம்மளால் அதுலேருந்து விடுபட முடிய மாட்டேங்குது? அப்புறம் பூனை குறுக்கில் போயிட்டா போன காரியம் தொடங்காது அப்படின்னு மைண்டில் ஒரு செட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடனே நீங்கள் வெளியே போன உடனே பூனை குறுக்கில் போகும், உடனே நீங்கள் அன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா அது வேலை தொடங்காது. அப்போ உடனே உங்களுக்கு பார்த்தியா அப்பயே சொன்னாங்க பூனை குறுக்கில் போனால் நடக்காதுன்ட்டு, அதே மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு மைண்டில் வந்து ஒரு ஸ்டோரேஜ் இருக்குல்ல. அப்போ இதுதான் நம்ம சொல்ல வரோம். எப்படி இதை சொல்ல வரோம் அப்படின்னா, இது மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை தவறாக ஏற்றுக்கிட்டாலும் சரி சரியாக ஏற்றுக்கிட்டாலும் சரி அதுக்கு பேர் என்னங்க? வாசனைகள், சம்ஸ்காரங்கள். அப்போ இந்த வாசனைகள் சம்ஸ்காரங்கள் உங்களுக்கு எப்படி ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறதோ அப்படியே மைண்டு வந்து அப்ளை பண்ணும். அப்போ மைண்டில் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய விஷய சுகங்கள் உங்களுடைய விவேகத்தினால் விசாரிக்கும் தன்மை அடையும் போது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு தெளிவு வரும். இல்லைன்னா நீங்கள் மனம் போன போக்கில் தான் போக போகிறீங்க. அப்போ உங்கள் மனதில் தவறான புரிதல்கள் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் மறுமலர்ச்சி உண்டாக போகிறது இல்லை. பெரும்பாலான மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஏன் மறுமலர்ச்சி வரல? அஜ்ஞானம் தான் காரணம், அறியாமை தான் காரணம், தவறான புரிதல்கள் தான் காரணம். அப்போ இந்த தவறான புரிதல்களுக்கு தான் நம்ம சம்ஸ்காரங்கள் என்று சொல்கிறோம். அந்த சம்ஸ்காரங்கள் என்ற வாசனைகளில் ஒரே நாளில் எப்படிங்க அழிச்சிட முடியும்? ஞானம் வந்து விட்டதுங்கிறதுனால இப்போ அத்தியாத்ம ஞானத்தை நம்ம இந்த அத்வைத வேதாந்தத்தை படித்து இருப்பது ஒன்றே அது பிரம்மம் மட்டுமே, தத்துவம் அசி, அதுவே நீ அப்படின்னு உபதேசத்தை கேட்ட உடனே பதிவெல்லாம் அழிஞ்சிருமா? அழியாது. அதுதான் சொல்றாரு, அது வந்து ஒரு பரோட்ச ஞானம். ஆனா பதிவு சம்ஸ்காரம் வாசனை. அப்ப இதை எப்படி நம்ம விடுபடணும்? இப்ப நாம இந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிட்டோமோ, நானே பிரம்மம் என்பதை எப்படி நாம இப்ப ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோமோ, இதை நம்ம நடைமுறைப்படுத்தணும். அப்ப இதை நம்ம நடைமுறைப்படுத்த படுத்த படுத்த இது ஒரு வாசனையா நமக்குள்ள பதிவாகும் இல்லை, சம்ஸ்காரமா வாசனையா அப்ப இந்த புதிய சம்ஸ்காரத்தை உருவாக்குங்கிறார். நான் பிரம்மம், நான் பிரம்மம் அப்படிங்கிற ஒரு நிலையில ஒரு புதிய சம்ஸ்காரம் நமக்குள்ள உருவாகும். அந்த சம்ஸ்காரம் முதிர்ந்த பின்பு மனம் அசைவின்றி நிலைப்பது ஒரு முயற்சியாக அல்ல, அது ஒரு இயல்பாகவே மாறுகிறது அப்படின்னு அவர் இவ்வளவு அருமையா புரிய வைக்கிறார் பாத்தீங்களா. இதுதான் சாதனையினுடைய உள் முதிர்ச்சின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப அதனாலதான் இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அத்வைத வேதாந்தத்தை படிச்சுட்டு அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிக்கிட்டே இரு, நீ தான் பிரம்மம் என்று நீ சொல்லிக்கிட்டே இருந்தா, நான் அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மின்னு அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால ஆயிடுமானா, புரிதலோடு சொல்லணும். அதாவது எதுக்காக அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றாங்க, அகம் பிரம்மாஸ்மினா என்ன, தத்துவமசின்னா என்ன அப்படிங்கிற அந்த சாஸ்திரத்தினுடைய விஷயங்களை உள்ள வாங்கி அதை நடைமுறைப்படுத்தும் போது இதுதான் உண்மை என்று நமக்கு மனநத்தின் மூலமாக தெளிவடையும் போது, அப்புறம் நம்ம நிதித்தியாசன நிலையில நிலையாக நிற்கும் போது அதுவே நமக்கு ஒரு இயல்பாக மாறி நம்முடைய சொரூபமாக நம்ம நிலை கொள்ள முடியும் என்று இங்க அருமையா புரிய வைக்கிறார். இங்க அதுதான் இந்த செயலினுடைய விளக்கம். இப்ப நம்ம இது எப்படி நிதித்தியாசன முறையில கொண்டு வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போது நம்ம ஒரு முயற்சி செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து பிரம்மம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன், ஆனா என்னால் அப்ளை பண்ண முடியல அப்படின்னு நீங்க மைண்டுக்குள்ள நினைக்கும் போது, மைண்டே தான் அதை சொல்லுது, என்ன பிரம்மம்னு ஏத்துக்க முடியலங்குது. ஏன்னா அந்த பரோட்ச ஞானமா அந்த புத்தகத்தில் படிச்சிட்ட பிறகு மைண்ட் என்ன சொல்லுது, எப்படிங்க நான் ஒரு சாதாரண ஆள், நான் ராமசாமிங்கிற ஒரு ஆள், அப்புறம் நான் இந்த உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறேன், என்ன போய் பிரம்மம் அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியலன்னு மனசு தடுக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு முயற்சி தேவைப்படும். இல்லை இல்லை, அது வந்து புரியாமல் நீ அப்போ ஏற்றி வச்சுக்கிட்ட, இப்போ நீ இந்த அத்தியாத்ம ஞானத்தை படிக்கும்போது நல்ல கிளியர் பிக்சர் கிடைக்குது. உடம்பு வச்சோ மனசை வச்சோ மகான்கள் சொல்லலை, உன்னுடைய உணர்வை வச்சு சொல்கிறாரு. ஆகவே நீ உன்னுடைய உணர்வு ரீதியாக நீ பிரம்மம் தான், ஆனால் நீ உடல் ரீதியாக நீ உன்னை மனிதன் அல்லது சாதாரண ஆள் அல்லது இப்படி அப்படி நீ உன்னை கற்பனை பண்ணி வச்சுருக்கிறது அப்ளை ஆகுது, அதை விட்டுடு அப்படின்னு மனசுக்கு ஒரு கமாண்டை கொடுக்கும்போது, அந்த முயற்சி செய்கிறோம் இல்லையா, மனசுக்கு ஒரு கட்டளை கொடுக்கின்ற முயற்சி செய்யப்படும் போது அது தோல்வி அல்லங்கிறாரு. அங்கே நிதித்தியாசன முறை என்னன்னா, இந்த முயற்சியே மறைவாக ஒரு புதிய சம்ஸ்காரத்தை உருவாக்குகிறதுங்கிறாரு. அப்போ இது மாதிரி நம்ம மனசுக்கு புரிய வைக்கிற ஒரு விஷயமானது என்ன பண்ணுதுன்னா, ஒரு புதிய சம்ஸ்காரத்தை உருவாக்குகிறது. காலப்போக்கில் அதுவே ஒரு தெளிவு நிலைக்கு நம்மை உட்படுத்துகிறது. ஏன்னா நம்ம புரிய வருது, ஓ நான் இப்படி என்ன மாற்றி புரிய வைக்கிறேன், மனசுக்கு புரிய வச்சு மனசுக்கு நீ இப்படிப்பட்டவன் இல்லை, நீ இப்படிப்பட்டவன் என்பதை நான் அந்த மனசுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டியை உயர்த்தி கொடுக்குறேன். அப்போ உடனே மனசு இப்போ என்ன பண்ணுது, அந்த தெளிவுக்கு வருது. அதுக்கு பேர் தானே மனநம். அப்போ நம்ம மனநம் பண்ணி ஒரு தெளிவு அடையும் போது நான் என்னுடைய சுயத்தை என்னுடைய நிலைப்பாட்டை நான் அனுபவமாக்க முடியுது. அப்ப இதுக்கு பேர் தான் நிதித்தியாசனம். அப்ப நிதித்தியாசனம் என்ற நிலையில நான் சதா நிற்க எடுக்கின்ற ஒரு முயற்சி தேவை அப்படிங்கிறாரு. அப்ப இந்த இடத்துல நம்ம சாதகர்களுக்கான உபதேசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முயற்சி இருப்பது குறை கிடையாது, முயற்சி இருக்க வேண்டும், அதுதான் முதிர்ச்சிக்கான ஆரம்பம். அதுதான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும், நம்ம எடுக்கின்ற முயற்சி தான் நம்முடைய முதிர்ச்சிக்கான ஆரம்பம். அப்ப விரைவாக நம்ம முடிவை எதிர்பார்க்க கூடாது. இப்போ நம்ம முதிர்ச்சி அடையணும், ஆனால் உடனே நடந்துடுமா? இப்போ நான் இன்னைக்கு வந்து ஒரு உபதேசம் கேட்டேன், தத்துவமசி, ஆ நானே பிரம்மம் அப்படி நாளைக்கு ஆகிட முடியுமா? அப்படிலாம் ஆக முடியாது. அப்போ அதை முயற்சி பயிற்சியினால தினசரி நான் வந்து அதை அப்ளை பண்ணி 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 ஒரு முதிர்ச்சி அடையும் போது மட்டும்தான் என்னுடைய சுயம் எனக்கு வெளிப்படும். அப்போ அதனால இங்கே சாதகனுக்கான உபதேசம் என்னன்னா, இமீடியட்டாக ரிசல்ட் எதிர்பார்க்க கூடாது, அதாவது உடனடியான தீர்மானத்தை எடுக்கக்கூடாது. சம்ஸ்காரங்கள் வாசனைகள் வந்து காலம் எடுத்து தான் மாறும், திடீர்னு ஒரே நாளில் மாறிடாது. ஏன்னா நமக்கு பதிவு எத்தனை வருஷம் பதிவுங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயசு இருக்கும். ஒருத்தர் 20 வயசில் ஆத்ம ஞானத்துக்கு வரலாம், ஒருத்தர் 50 வயசில் வரலாம், ஒருத்தர் 80 வயசில் வரலாம். அப்போ பதிவுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒருத்தர் 20 வயசுக்கு உண்டான பதிவு அவர்கிட்ட இருக்கும், 20 ஆண்டுகள் அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு, அவருக்கு இந்த ஆத்ம ஞானம் கிடைக்கும். அப்போ அவருடைய பதிவு 20 வருஷம் பதிவை வந்து அவர் ஒரே நாளில் எப்படி எடுக்க முடியும்? அவர் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி கொஞ்சம் குறைந்த காலத்தில் அந்த பதிவை அவர் எடுத்துடலாம். ஒருத்தர் 50 வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்காரு, 50 ஆண்டுகளாக நான் இப்படிப்பட்டவன் இன்னார் அப்படின்னு ஒரு பதிவை மாற்றி வச்சுக்கிட்டாரு அவர். அவர்கிட்ட போய் ஒரே நாளில் மாற்ற முடியுமா? முடியாது. அப்போ அவர் 50 ஆண்டுகள் பதிவை இந்த 20 ஆண்டுகளில் ஒருத்தர் கொஞ்சம் மாற்றம் செய்தார் பாருங்க, அவரை விட கூடுதல் காலம் கூட எடுத்துக்க வேண்டியதாக வரும். அது வந்து வாசனைகளுடைய ஆழத்தை பொறுத்தது, பதிவை பொறுத்தது அப்படின்னு நீங்க புரிய வைக்கிறாரு. அப்ப அதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், சம்ஸ்காரங்கள் வாசனைகள் என்பது உடனே மாறிவிடாது, அதற்கான காலம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சாதகனுக்கான உபதேச குறிப்பாக இங்க சொல்றார். அப்போ உடனே அடுத்தது சொல்றாரு, இப்போ நம்ம இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள வந்துட்டோம், ஆனால் நமக்கு மனசு மட்டும் அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்குங்களே, என்னங்க பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்கும்போது சொல்றாரு, மனம் அலைந்தால் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், அலைப்பாய்கின்ற மனதை ஆதாரமாகின்ற அறிவினால பார், ஏன் இப்படி அலைகிறது என்று அந்த மனதை கவனி, சாட்சியாக அந்த மனதினுடைய எண்ணங்களை கவனித்தால் போதும், அது அப்படியே அடங்கும், தேவையற்ற எண்ணங்கள் நடைமுறைக்கு வராது போகும். எப்படிங்க அப்படின்னா, நம்ம அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்ம உபநிஷத் வகுப்பெல்லாம் எடுக்கும்போது சொன்னேன். எப்படின்னா, ஒரு வகுப்பறையில் ஒரு 50 மாணவர்கள் வந்து காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருப்பானுங்க, ஏன்னா ஒரு கிளாஸ் ரூம்னா அப்படி தானே இருக்கும், ஸ்கூலுக்குள்ளே போனீங்கன்னா கச கச கசன் சவுண்டு ஒரே ரகலையாக இருக்கும். டீச்சர் வந்து அந்த கிளாஸ் ரூம்குள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே சைலன்ஸ் ஆகிடும். அப்போ என்ன நடந்ததுங்க, ஏன் அத்தனை பேரும் தானாக வாயை மூடிக்கிட்டானுங்க, ஆசிரியர் வந்துட்டாருங்கிற பயம். அப்போ ஆசிரியர் உள்ளே வந்து விட்டாருங்கிற பயத்தில் அத்தனை பேரும் எப்படி அமைதியானங்களோ அது மாதிரி அறிவு தன்னை பார்க்குதுன்னா மனசு நிற்கும். ஆனால் நான் அறிவுங்கிறதுல நாம் ஸ்டபனாக நிற்கணும் இல்லை, நாம் திடமாக நிற்கணும் இல்லை, அதை தான் நாம் செய்ய மாட்டேங்கிறோம். நம்ம வந்து அத்தியாத்ம ஞான பாடங்களை படிப்போம், ஆனால் நடைமுறைப்படுத்த மாட்டோம். ஏன்னா நம்ம தகுதியை நம்ம விட்டுட்டா எப்படி நம்ம வந்து மனசை கையாள முடியும், அதாவது மனதை விட ஒருத்தன் பவர்ஃபுல்லான ஆள் தானே மனதை கையாள முடியும். அப்போ மனதை விட பவர்ஃபுல்லான ஆள் யாருங்க, புத்தி தானே. நம்ம எப்படி நம்முடைய வேதாந்த சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது, மனம் புத்தி சித்தம் அகங்காரம். அப்போ இது மாதிரி நம்ம மனதினுடைய புரிதல் ஒவ்வொரு படிநிலையாக மேம்படும் போது மனதுக்கு மேலே ஒரு புத்தி இருக்குது, அப்போ அந்த புத்திக்கு மேலே நம்முடைய ஆத்மா இருக்குது. அதனால தான் மனதை புத்தியில் ஒடுக்கணும், புத்தி ஆத்மாவில் ஒடுக்கணும்ட்டு கடவுள் உபநிஷத் பேசிச்சின்னு நம்ம படித்தோம் இல்லையா. அப்போ இது மாதிரி ஒவ்வொன்றும் எங்கே கொண்டு போய் ஒடுக்கணும், அப்போ பேச்சை மனதில் ஒடுக்கு, மனதை புத்தியில் ஒடுக்கு, புத்தியை ஆத்மாவில் ஒடுக்கு அப்படின்னு நம்ம எப்படி அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லிஃப்ட் ஆகணும், அதெல்லாம் சொல்லி கொடுக்குது உபநிஷத்தெல்லாம் அழகாக சொல்லி கொடுக்குது. அப்போ நீங்கள் முதல்ல எப்படி கச்சாமுச்சான்னு கத்திக்கிட்டு இருக்கிற அந்த பேச்சு வந்து நீங்கள் என்ன பேசலாம் என்ன பேசக்கூடாதுங்கிற ஒரு தெளிவு வரணும் இல்லை மைண்டுக்கு. அப்போ மைண்டுக்கு அந்த தெளிவு வந்துட்டாலே பெரும்பாலான வார்த்தைகள் உங்களுக்கு குறையும், தேவையற்ற வார்த்தைகள் பேச மாட்டீங்க. அப்போ இது என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் அப்டேஷன் ஆகிருக்கு, கண்டதெல்லாம் பேச மாட்டேங்க, தேவையானதை மட்டும் பேசுவேன், நடைமுறைக்கு என்ன தேவையோ அதை பேசுகிறேன் அப்படின்னு புரிதல் எப்போ மனம் கொஞ்சம் மேம்படும் போது வந்துடும். அப்போ பேச்சை மனதில் ஒடுக்கிட்டேன். அப்படி மனதில் ஒடுக்கின பிறகு மனசு அதன் போக்கில் போகாமல் புத்தியினால் கண்காணிக்கிறேன், எது நல்லது எது கெட்டது, எது சரி எது தவறு, எது நித்தியம் எது அநித்தியம் அப்படின்னு நான் என்னுடைய புத்தி சக்தியினால் விசாரணை பண்ணி பார்க்கும்போது ஒரு விவேகம் எனக்கு வருது. அப்போ நான் உடனே சூஸ் பண்ணுறேன், இது நித்தியம் இதை எடுத்துக்கிறேன், அது அநித்தியம் அதை விட்டுடுறேன், இது உண்மை இதை எடுத்துக்கிறேன், அது பொய் அதை விட்டுடுறேன் அப்படின்னு எனக்கு அந்த இரண்டு விஷயங்களில் புரிதல் மேலோங்கும் போது புத்தியினால் நான் என்ன பண்ணுறேன், மனதை புத்தியில் கொண்டு போய் ஒடுக்கிட்டேன். அப்புறம் இந்த புரிதல் என்கிட்ட மேலோங்கி நான் இதுதான் சரி இதுதான் நல்லது அப்படின்னு எல்லாம் தீர்மானம் பண்ண பிறகு அது கடைசியில் எங்கே தானவே ஒடுங்கும், ஆட்டோமேட்டிக்காக ஆத்மாவில் தான் போய் ஒடுங்கி ஆகணும், அப்போ சோர்ஸுக்கே திரும்பி ஆகணும். அப்போ ஆத்மாவிலிருந்து வெளிப்பட்ட ஒவ்வொரு சக்தியும் எவ்வளோக்கு எவ்வளோ கீழே போகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ விவகாரத்துக்கு போகும், அது எவ்வளோக்கு எவ்வளோ திரும்பி மேலே வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ ஒடுக்கத்தில் போகும். அப்போ இங்கே ஆத்மாவிடத்தில் வரும்போது தான் மனசு தானாகவே ஒடுங்கும். அப்போ இங்கே ஆத்மா தான் ஆசிரியருங்க, மனசு தாங்க மாணவருங்க, மனசு தான் மாணவர்கள்லாம், மனதில் இருக்கிற எண்ணங்கள் தான் மாணவர்கள், அந்த மாணவர்களை பார்க்கின்ற ஆசிரியர் ஆத்மா. அப்போ ஆத்மா வந்து நான் தான் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எண்ணங்களை பார்த்தீங்கன்னா அடுத்த வினாடி எல்லா எண்ணங்களும் சைலன்ஸ் ஆகிடும், ஆத்மா பார்க்குது அப்படின்ட்டு உடனே அமைதியாகிடும். அப்போ உங்களுக்கு புரியும் இதில் எந்த எண்ணத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம், இதை எடுத்துக்கலாம், அது வேண்டாம், இது சரி இது தவறு அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ண முடியும். ஏன்னா ஒரு வகுப்பறையில் இப்போ ஆசிரியர் நுழைஞ்ச உடனே அங்கே இருக்கிற மாணவர்கள் அப்படியே ஒரு பார்வை பார்ப்பார், எவன்லாம் சதம் போட்டிருந்தான் அவருக்கு தெரியும், எவன்லாம் உண்மையாக பேசாமல் இருந்தான் அதுவும் அவருக்கு தெரியும், அப்புறம் அங்கே மாணவர்கள் எவன் நல்லா படிக்கிறான் அதுவும் அவருக்கு தெரியும், எவன் ஒழுங்காக படிக்கலை அதுவும் அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் தான் தினசரி பார்த்துக்கிட்டே இருக்காரு, மாணவர்களுடைய போக்குப்புற தெரியும் அந்த ஆசிரியருக்கு. அப்போ அவர் உள்ளே வந்த உடனே என்ன பண்ணுவார், நல்லா படிக்கிற பையனை கண்ணா எழுந்திரி இப்போ இந்த ஃபார்முலா போய் எங்கே சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு அவன் உடனே கரெக்டாக சொல்லுவான். பின்னாடி ஒருத்தர் மண்டு மாதிரி உட்காந்துருப்பான், அவங்ககிட்ட எங்கட சொல்லிட்டான்னா திரு திருன்னு முழிச்சிட்டு இருப்பான். அப்போ அவர் தெரியும் இவன் சொல்லுவான் இவன் சொல்ல மாட்டான் அப்படின்ட்டு. அது எப்படி ஆசிரியருக்கு தெரியும், தினசரி அவனை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால. அது மாதிரி இங்கே ஆத்மா அறிவு தினசரி மனசை பார்க்கும்போது இங்கே எது சரி எது தவறு என்று புரியும். அப்போ இந்த புரிதல் மேம்படும் போது தான் மனசு வந்து எங்கே எப்படி அப்ளை பண்ணணும் எப்படி அப்ளை பண்ணக்கூடாதுங்கிற அந்த புத்திசாலித்தனம் மேலோங்குவது தாங்க ஆத்ம நிலையில் நம்ம இருக்கிறதுக்கு அடையாளம். அப்போ இந்த நிலை நம்ம வந்து விட்டால் நமக்கு என்ன பழைய சம்ஸ்காரங்கள் வாசனைகளை நம்ம நிறுத்திடலாம். புரிதல் மேலோங்கும் போது இந்த பையன்கிட்ட நம்ம கேள்வி கேட்கறது வேஸ்ட்டு. ஒழுங்காக படித்த பையன்கிட்ட கேள்வி கேட்போம், அவன் ஒழுங்காக பதில் சொல்லுவான். அப்புறம் ஒரு எஜுகேஷனல் ஆஃபீஸர் வராருன்னு வச்சுக்கோங்க, அப்போ படிக்காத பையனை எழுந்து எங்கே சொல்லுன்னு சொன்னால் என்ன ஆகும், டீச்சருக்கு மானம் போயிடும். அப்போ உடனே அவர் என்ன பண்ணுவாங்க, வந்துட்டாருன்னா படிக்கிற பையனை பார்த்து நல்லா படிக்கிற பையனை பார்த்து எங்கே எழுந்து சொல்லுன்னு சொன்னால் அவன் கரெக்டாக சொல்லும்போது அவர் பார்த்துட்டு டீச்சர் நல்லா கிளாஸ் எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் நடக்குதா இல்லையா கிளாஸ் ரூமில்? இது மாதிரி நம்ம லைஃப்லையும் நீங்கள் அறிவினால் ஒரு மனதை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நல்லாவே புரிய வருங்க. அந்த புரிதல் தாங்க உங்கள் வாழ்க்கை, அந்த வாழ்க்கை தாங்க உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்க முடியும். அதுதாங்க ஆத்ம தரிசனம், ஆத்மாவினுடைய அனுபவம். அதுதான் நம்ம நடத்திக்கணும், அதுக்கு தான் இங்கே இதெல்லாம் படிச்சுக்கணும். அப்போ இங்கே என்னன்னா புதிய வாசனை என்பது ஆத்மாவை அறியும் போது நான் என்னுடைய சுயத்தில் நிற்பதே ஆகும். அப்போ இது வந்து வாசனை என்றாலும் சம்ஸ்காரம் என்றாலும் அது தேவை. நான் ஆத்மா என்ற வாசனையை நான் விட்டுவிட முடியாது, நான் ஆத்மா என்ற என்னுடைய நிலைப்பாட்டை நான் இழந்து விட முடியாது. ஆனால் எனக்கு என்ன மேலோங்க வேண்டும், நான் என்ற ஐடென்டிஃபிகேஷன் தான் இங்கே சேஞ்ச் ஆகணும். நான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எந்த நானை நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன், மைண்டு நானா கான்சியஸ்னஸ் நானா, அதாவது மனசு நானா இல்லை அறிவு நானா? அறிவு நான் அப்படின்னு நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ராஜா மாதிரி வாழலாம். மனசு நான் அப்படி நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அடிமையாக வாழலாம். அப்போ இதுதான் நீங்கள் தீர்மானிக்கணும். நீங்கள் வந்து ராஜா வாழணுமா அடிமையாக வாழணுமா? அடிமையாக வாழ்னா மனம் போன போக்கில் போங்க, ராஜாவாக வாழணும்னா அறிவு சொல்கிற மாதிரி வாழுங்க. இப்படி தாங்க வாழ்க்கை, இதை தான் சொல்லி கொடுக்குறாரு. அப்போ இங்கே எதுவுமே வந்து நம்முடைய கையிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நம்முடைய சுயம் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து நம்முடைய ரியாலிட்டிக்குள்ளே நம்ம நிற்க முடியும். நம்ம சுயம் தெரியாமல் மனம் போன போக்கில் போயிட்டு இருந்தோம்னா என்றைக்கும் நம்ம நம்முடைய சோர்ஸுக்கு திரும்ப முடியாது, நம்முடைய ரியாலிட்டியை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது, ஆத்ம அனுபவம் உண்டாகாது. அப்போ இதுதான் நிறைய பேர் பண்ணுற தப்பு. ஏன்னா நிறைய பேர் இதெல்லாம் படிப்பாங்க, நடைமுறைக்கு வரமாட்டாங்க, மீண்டும் மீண்டும் கீழே இறங்கி போய் விவகாரத்திலே சிக்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இங்கே தெளிவாயிக்கணும். ஒரு தடவை நம்ம இதை புரிஞ்சிருச்சு அப்படின்னா இதுதான் நான் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய நிலையில் நின்று பார்த்தீங்கன்னா அந்த ஆனந்தம் எல்லையற்றது. இதை எப்படி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம்? இப்போ நான் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், அதை எப்படி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் இந்த உடலையும் மனதையும் எனக்கு வேறாக பார்க்கிறேன். நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த மனம் அல்ல, நானும் அந்த தூய அறிவு ஆத்மா. அப்போ நான் உபயோகப்படுத்துகின்ற ஒரு ஊடகமாக இதை வைத்து கொண்டிருக்கிறேன். எதை வைத்து கொண்டிருக்கிறேன், இந்த உடலையும் மனசையும் என்னுடைய கருவியாக நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ நான் உருவாக்கிய இந்த ஊடகத்தின் வழியாக இந்த உலகத்தை உண்டாக்கி வச்சுருக்கிறேன். அப்போ நான் தான் இருக்கிறேன், என்னுடைய இருப்பினாலே இந்த உடலும் மனசும் இருக்கிறது. என்னுடைய இருப்பினாலே இருக்கின்ற இந்த உடலும் மனமும் இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சத்தை உண்டாக்குகிறது. அப்போ இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சமும் எதன் வாயிலாக அறியப்படுகிறது? இதே உடலின் மனதின் மூலமாகத்தான் அறியப்படுகிறது. இதுதான் நம்ம இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அப்போ இந்த உடலும் மனசு இல்லைன்னா இந்த உலகம் இருக்காது. அப்போ இந்த உலகம் உருவாகணும்னா அதுக்கு இந்த உடலும் மனசும் வேணும். அப்போ இங்கே இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட உலகம் இந்த உடம்பு மனசுக்குள்ளே தான் இருக்குங்க. ஆனால் நாம் என்ன நினச்சிக்கிட்டோம், இந்த உலகத்துக்குள்ளே இந்த உடம்பு மனசு இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் நம்ம பண்ணுற மிகப்பெரிய தப்பு. ஏன்னா நாம் வந்து ஏதோ பிரம்மாண்ட பிரபஞ்சம் வெளியே ஒன்று படைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த படைப்புக்குள்ளே இந்த ராமசாமியோ குப்புசாமியோ கமலாவோ விமலாவோ பிறந்திருக்கிற மாதிரியும் கற்பனை வச்சுக்கிட்டு நான் ஒரு அல்பன் அப்படிங்கிற இந்த உடம்புக்குள்ளே சிக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு அஞ்ஞானம் இருக்கிற வரைக்கும் நம்முடைய சுயம் நம்ம இடத்துல வெளிப்படாது. நாம் எப்போ இந்த உடம்பையும் மனசையும் கடந்து நம்முடைய தூய உணர்வில் நின்றுக்கிட்டு இந்த உலகத்தை பார்க்குற ஒரு ஊடகமாக இந்த உடலையும் மனசையும் வச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அப்போ நமக்கு எல்லாம் தெரியும். அப்போ நாம் என்ன பண்ணலாம், அந்த தூய அறிவு நிலையில் என்னால் உருவாக்கப்பட்ட ஊடகம் இது, அப்போ இந்த ஊடகத்தை நம்ம உபயோகமாக பயன்படுத்தணும் அப்படின்னு புரிஞ்சிட்டா அப்போ இதனுடைய பர்பஸ் வந்து எதற்காக வந்ததோ அது அழகாக நிறைவேறும். அப்போ இந்த இந்த உபயோகத்தை வச்சே நாம் இந்த உலகத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை அழகாக பண்ணலாம். அப்போ இதுக்கு தான் இங்கே பேக்ரவுண்ட்லேருந்து நம்ம பார்க்கணும். நான் தான் இந்த உடல், நான் தான் இந்த மனசு அப்படின்னு நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தேர முடியாது அப்படிங்கிறத இந்த இடத்துல அழகாக புரிய வைக்கிறார். அது ஏற்கனவே சொன்ன ஒரு ஸ்லோகத்தை உதாரணமாக காட்டுறார், அது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அது என்னன்னா, யதா தீபோ நிவாதஸ்த இத்தியாபிர் அநேகதா பகவான் இமம் ஏவார்த்தம் அர்ஜுனாய நியரூபயத். அழகாக பகவத்கீதை எடுத்து இங்கே புரிய வைக்கிறாருங்க. வித்யாரண்யர் என்ன பண்ணுறாருன்னா, காற்றில்லாத இடத்தில் அசையாமல் எரியும் விளக்கை போல என்று ஒரு ஸ்லோகம் தொடங்குதுப்பா பகவத்கீதையில். அதை வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு பல உதாரணங்களின் மூலமாக உபதேசம் பண்ணார். அந்த தத்துவத்தை நான் இங்கு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு இங்கே அழகாக வித்யாரண்யர் என்ன பண்ணுறாருன்னா, பகவத்கீதையினுடைய ஒரு ஸ்லோகத்தை எடுத்துக்கிறாருங்க. அதுதான் இங்கே 58வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வித்யாரண்யருடைய இந்த ஸ்லோகத்தினுடைய விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே ஒரு ஸ்லோகத்தில் சொன்னார்ல, காற்றில்லாத இடத்தில் அசையாமல் எரிகின்ற தீபம் போல அப்படின்னு ஒரு ஓமானம் சொன்னாரா, நான் அதை சொன்னேன்ல உங்களுக்கு, காற்று இல்லாமல் எப்படிங்க தீபம் எரியும், அந்த இடத்துல காற்று இருக்கும் ஆனால் அந்த காற்று அசையாது அவ்வளவுதான். ஆனால் காற்றே இல்லை என்று நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது. காற்று இல்லாத இடத்தில் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம காற்றே இல்லை என்பதாக தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. காற்று வேகமாக வீசாத, காற்று கடினமாக மாறாத தன்மையில் அந்த தீபமானது அசையாமல் தெளிவாக இருந்து கொண்டிருக்கும். அப்போ இது மாதிரி நீங்கள் எண்ணங்களே இல்லாத மனசு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அறிவு பிரகாசிக்கும். அப்போ இங்கே எண்ணங்கள் என்ன பண்ணும்னா, மாற்றி மாற்றி உள்ள விருத்திகளை உண்டு பண்ணி உண்டு பண்ணி நான் அந்த தூய அறிவு ஆத்மா என்பதை வெளிப்படுத்த முடியாமல் தடுக்கும். அப்போ நீங்கள் அந்த ஆத்ம நிலையில் நின்றுக்கிட்டு எண்ணங்களை கவனிச்சிங்கன்னா அந்த எண்ணங்கள் எல்லாம் தானாக ஒடுங்கும். அப்போ உங்களுடைய மனசு ஒடுங்கும். அப்போ மனசு ஒடுங்கும் போது அறிவு பிரகாசிக்கும். அதுதான் ஆத்ம நிலை அப்படிங்கிறது அழகாக பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் 6வது அத்தியாயத்துல 19வது ஸ்லோகத்துல சொல்றார்.
யதா தீபோ நிவாதஸ்தோ நேங்கதே சோபமாஸ்மிருதா யோகினோ யத சித்தஸ்ய யுஞ்சதோ யோகமாத்மனஹா.
இது வந்து பகவத்கீதை. பகவத்கீதையினுடைய 6வது அத்தியாயம் 19வது ஸ்லோகம். இங்க கீதையில் என்ன சொல்றார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அப்படின்னா, இதே பாயிண்ட் எடுத்து இங்க வித்யாரண்யர் பேசுறாரு பாருங்க. யதா தீபோ நிவாதஸ்தோ, பகவத்கீதையினுடைய முதல் லைன் அதையே இங்க பாருங்க வித்யாரண்யர் சொல்றாரு. யதா தீபோ நிவாதஸ்த, ஆனா ரெண்டாவது வரி மாத்துறாரு, இத்யாபிர் அநேகதா அப்படிங்கிறாரு வித்யாரண்யர். இங்க நேங்கத்தே சோபமா ஸ்மிருதா அப்படிங்கிறாரு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, மகான்கள் எல்லாம் ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு மாதிரி வருவாங்க. பகவான் ஸ்ரீகிருஷ்ணனே தான் வித்யாரண்யர். அப்போ என்னன்னா, ஒரே அறிவு தான் பல ஊடகங்களில் பிரகாசிக்கும். அறிவு வருவதும் இல்லை போவதும் இல்லை, ஆனால் அது பிரகாசிக்கின்ற ஊடகம் மாறி மாறி வரலாம். அதுக்கு நான் என்ன உதாரணம் சொன்னேன், ஒரே சூரியன் தான், அது பிரதிபிம்பிக்கின்ற அந்த பிரதிபிம்பமானது குளத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும், ஆற்று தண்ணிக்கு ஒரு மாதிரி இருக்கும், குட்டையில் ஒரு மாதிரி இருக்கும். அது மாதிரி இங்கே ஊடகம் மாறலாம் ஆனால் சூரியன் மாறாது, அது மாதிரி ஆத்மா மாறாது, உபாதிகள் மாறலாம். அப்போ ஸ்ரீகிருஷ்ணனே இங்க மீண்டும் வித்யாரண்யர் வடிவத்துல வந்து இன்னொரு ஸ்லோகத்துல கொடுக்குறாரு பாருங்க. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு ஸ்ரீகிருஷ்ணன் அப்படின்னா, காற்று இல்லாத இடத்திலே விளக்கு எப்படி அசையாமல் இருக்கிறதோ அது போல யோகியின் ஒழுக்கமான மனம் பரமாத்மாவின் தியானத்தில் நிலையாக நிற்கிறது அப்படின்னு அந்த ஆத்மாவை பத்தி தான் பேசுறாரு. இங்க பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து பரமாத்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. அப்ப பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் யாரு, அவர் குரு, அர்ஜுனனுக்கு குரு, அவ்வளவுதான். அப்ப பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனன் கிட்ட சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனா, காற்று இல்லாத இடத்துல எப்படி அந்த தீபமானது அசையாமல் ஆடாமல் அப்படியே நின்று கொண்டு ஒரு பிரகாசத்தை வெளிப்படுத்துதோ அது மாதிரி உன்னுடைய மனசுல எண்ணங்கள் அலைப்பாயாம இருந்தா போதும்பா, அந்த மனசே அறிவா பிரகாசிக்குங்கிறாரு. எப்படி பாருங்களேன் பாயிண்ட், ரொம்ப சிம்பிள் லாஜிக். ஒரே தீபம் தான், ஆனால் அது அருமையாக வெளிச்சத்தை கொடுக்குறோம்னா அது அசையக்கூடாது. அசையாமல் இருந்தால் நல்ல பவர்ஃபுல் பிரைட் வெளிச்சம் கிடைக்கும், ஆனால் அது காற்றுல ஆடிக்கிட்டே இருந்தால் எப்படி வெளிச்சத்தை கொடுக்கும், அசைவில் என்னாகும், நிழல் உருவாகும். அப்போ அது அசையும் போது நமக்கு வந்து தீபம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, வெளிச்சம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, அந்த வெளிச்சத்தினால் பயன் இல்லை. அது மாதிரி இங்கே மனசு இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அப்போ இதே மனசு தான் நமக்கு அறிவாக பிரகாசிக்க போகுது. இங்கே மைண்டு தான் கான்சியஸ்னஸ் தான் அப்டேட் ஆக போகுது. அந்த அப்டேஷன் பண்றதுக்கு தான் நம்ம இத்தனை டெக்னிக் வச்சுக்கிட்டு இருக்கோம். அதை தான் இங்க ஸ்ரீகிருஷ்ணன் அப்பயே சொல்றாரு கீதையில. இந்த பகவத்கீதையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, அவர் கொடுக்குற ஓமானம் உதாரணம் என்ன அப்படின்னா, ஒரு விளக்கின் சுடரை வைத்து கொண்டு சொல்றார், காற்றில் அந்த சுடரானது இயற்கையாகவே மின்னி கொண்டிருக்கும், ஆனா அது அசைஞ்சால் அது என்ன ஆகும், ஒரு மாதிரி மாறி மாறி வெளிச்சத்தை டல்லாகவும் கொடுக்கும், பிரைட்டாகவும் கொடுக்கும், டல்லாகவும் கொடுக்கும், பிரைட்டாகவும் கொடுக்கும். ஆனால் அப்படி டல்லும் பிரைட்டும் மாறி மாறி வந்தால் நீங்கள் எதையாவது ஒழுங்காக பார்க்க முடியுமா? முடியாது. இப்போ நீங்கள் ஒரு டார்ச் லைட்டை போட்டு போட்டு ஆஃப் பண்ணுங்களேன், உங்களுக்கு என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிற கஷ்டம், எரிச்சல் ஆகும், இரிட்டேட் ஆகும். அதுவே நீங்கள் டார்ச் லைட் அப்படியே டக்குன்னு போட்டு நிறுத்தினீங்கன்னா பிரைட்டாக அந்த இடத்துல வெளிச்சம் விழுந்தால் உங்களால் அது என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அது மாதிரி இங்கே மனசு எண்ணங்களால் ஆஸ்லேட் ஆகிட்டே இருந்தால் அறிவு பிரகாசிக்காதுங்கிறாங்க. இவ்வளோதான் கான்செப்டே. அப்போ நீங்கள் எண்ணங்களால் ஆஸ்லேட் ஆகாமல் மைண்டை வைக்கணும்னா என்ன பண்ணணும்? தீபத்தை உமானமாக எடுத்துக்கணும். அசையாத தீபம் போல அசையாத மனதை நீ உண்டாக்கி கொண்டால் போதும், அறிவு பிரகாசிக்கும். அவ்வளோதான் இங்கே பாயிண்ட். அப்போ இங்கே ஒரு யோகியின் மனம் ஆத்மாவோடு இணைந்திருக்கும் போது அது ஆசைகளின் காற்றிலிருந்து விடுபட்டு பாதுகாக்கப்படுகிறது. அத்தகைய யோகி தன் ஆத்மசக்தியால் மனதை சீராக கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார் அப்படின்னு தான் இங்க பகவத்கீதையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உபதேசம் பண்றார். அதே உபதேசத்தை இங்கே வித்யாரண்யர் எடுத்து போட்டுக்கிறார். போட்டுக்கிட்டு இங்க என்ன சொல்றார், பஞ்சதசியில இந்த சமாதி நிதித்தியாசனம் அப்படிங்கிற போதனைகள் வந்து வேதாந்த சாஸ்திரத்துல ஒரு தனிப்பட்ட கருத்து கிடையாதப்பா, இது கீதையில பகவான் அருளிய அதே உபதேசத்தை உறுதிப்படுத்துகிறது. ஆகவே யதா தீபோ நிவாதஸ்தா அப்படிங்கிற அந்த வார்த்தையை எடுத்துக்கோ, மனம் அடங்கிய பின்பு ஆத்மா தானாகவே வெளிப்படும். இதுதான் விஷயமே, மனசு அடங்கிட்டு அங்க ஆத்மா வெளிப்படும். மாணவர்கள் அமைதி ஆயிட்டாங்கன்னா அங்க ஆசிரியர் இருக்கிறார். பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? கிளாஸ் ரூம்ல சத்தமே இல்லைங்க, எச்எம் பார்த்துட்டு இருக்காரு. என்ன அந்த கிளாஸ் ரூம்ல சத்தமே இல்லை, அங்க ஆசிரியர் இருக்கிறார். அந்த கிளாஸ் ரூம்ல ஏன் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க? அங்க ஆசிரியர் இல்லை. அப்ப இது எச்எம்க்கு தெரியும். ஹெட் மாஸ்டர் வந்து தன்னோட ரூம்ல உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஒரு கிளாஸ் ரூம்ல பயங்கர சத்தமா இருக்கும், இறைச்சலா இருக்கும், ஒரு கிளாஸ் ரூம் சைலண்டா இருக்கும். அப்ப எச்எம்க்கு புரிஞ்சிடும், பாருங்க அந்த கிளாஸ் ரூம்ல டீச்சர் இருக்கிறதுனால சைலண்டா இருக்கு. இந்த கிளாஸ் ரூம்ல பாத்தீங்களா டீச்சர் இல்லை, யாருங்க அந்த பீரியட் எடுக்க வேண்டிய டீச்சர், அவர் உடனே போ சொல்லுங்க அப்படின்னு உடனே எச்எம் கமாண்ட் பண்ணுவாரு. அப்ப எச்எம் உட்காந்த இடத்துல கண்டுபிடிப்பாரு டீச்சர் கிளாஸ் ரூம்ல இருக்காரா இல்லையா அப்படிங்கறத. அது மாதிரி இங்க நம்ம புரிஞ்சுக்கணும், ஒவ்வொருத்தருடைய மனசும் எண்ணங்களால் எழுச்சி பெற்று விவகாரத்துக்குள்ள மூழ்கி இருந்தா அங்க அறிவு இல்லைன்னு அர்த்தம். அறிவு வந்து விட்டால் அங்க மனசு ஒடுங்கிடும். இவ்வளவுதாங்க பாயிண்ட். அப்ப இங்க அறிவு ஆசிரியர், எண்ணங்கள் மாணவர்கள். இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்க நாம் ஆசிரியரா மாறணுமா, மாணவனா இருக்கணுமா? மாணவர்கள் போன போக்கில் நம்ம மனம் போன போக்கில் போகணுமா, இல்லை அறிவு வழிகாட்டுற வழியில் வாழணுமா அப்படிங்கிறத நமக்குட்டு இருக்கிற பகுத்தறிவை வச்சு தான் நாம் இங்கே பயன்படுத்திக்கணுங்கிறத இங்கே மகான்கள் சுட்டி காட்டுறது தான் இங்கே வித்யாரண்யரும் புரிய வைக்கிறார். அப்போ இங்கே அத்வைதத்தினுடைய பார்வையில் சமாதி என்பது அறிவற்ற நிலை அல்ல. அறிவின் ஒளி எந்த அசைவும் இல்லாமல் தன்னில் தானாய் தன்மயமாய் சுயம் பிரகாசமாய் பிரகாசித்து கொண்டிருக்கின்ற நிலைக்கு பெயர் சமாதி. இப்படி புரிஞ்சுக்கோங்க, சமாதினா இவ்வளவுதாங்க பாயிண்ட். அப்ப இதை தான் மகான்கள் எடுத்து சொல்றாங்க. அப்ப நீங்க சமாதினா இங்க போய் ஒடுங்கிறது இல்லை, நிறைய பேர் இது புரியறது இல்லை. சமாதினா இங்க போய் குகைக்குள்ள ஒளிஞ்சிக்கணும், அதுதான் சமாதி அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. சமாதி என்றால் அறிவு பிரகாசிக்கின்ற நிலை, ஆத்ம ஒளி வெளிப்படுகின்ற நிலை, அதுதான் சமாதி. அப்ப இங்க நாம் பயிலுவது என்னன்னா பகவான் கீதையில சொல்லப்பட்ட அந்த நிலையை நம்ம நடைமுறைப்படுத்தி கொள்ள வேண்டும். அதை தான் வித்யாரண்யர் வந்து ரெக்கமெண்ட் பண்றாரு. வித்யாரண்யர் வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய கீதையை எடுத்து இங்க ரெக்கமெண்ட் பண்றாரு. அதை நம்ம இங்க புரிஞ்சுக்கிட்டோம்னா மனசு அமைதியாக நிலைத்திருக்க வேண்டும் என்று நான் போராட வேண்டியது இல்லை. கீதையில் பகவான் சொன்னது போல அசைவுகள் தணிந்தால் தெளிவு தானாக வெளிப்படும். அப்ப அதற்கு இடையூறு செய்யாமல் இயல்பாக இருக்க முடியும், அல்லது நான் இருக்க அனுமதிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு பேரு நிதித்தியாசனம். அப்ப இந்த செயல்படி இப்ப நம்ம எத்தனாவது செயல் பார்த்துட்டு இருக்கோம், 58. 58ல இந்த செயல்படி என்ன சொல்றாரு, உபதேசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீதையை வழிகாட்டியாக வைத்துக்கொள், பகவத்கீதைய வழிகாட்டியா வச்சுக்கோ. பஞ்சதசி என்பது ஒரு புதிய பாதை அல்ல, அருமையா சொல்றாரு. பஞ்சதசி நான் எழுதுற இந்த நூல் வந்து ஏதோ உங்களுக்கு ஒரு புதிய விஷயத்தை நான் சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க. இதுதாங்க மகான்களுடைய பெருந்தன்மை. மகான்களுடைய பெருந்தன்மை என்னன்னா, இதை நான் தான் செய்யறேங்கிற அகங்காரத்தை என்னைக்குமே வெளிப்படுத்த மாட்டாங்க. இது என்னுடைய செயல் என்ற அந்த ஈகோ அவங்க கிட்ட பார்க்க முடியாது. அப்ப இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, இது ஏதோ பஞ்சதசி நான் சொல்றேன்ட்டு நீங்க நினைச்சுக்காதீங்க. இது கீதையினுடைய உட்பொருளையே உங்களிடத்துல விரிவுபடுத்தி சொல்வதற்காக நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல எழுதிட்டாலும், அது கீதையினுடைய ஆதாரத்தில் தான் நான் இதை சொல்கிறேன் என்று தன்னை எளிமைப்படுத்திக் கொள்கிறார் என்று நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம இதை உபதேசமாக வச்சுக்கணும். அப்புறம் ஓமையை வந்து நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கணும். எப்படின்னா, மனம் அசைந்தால் நமக்கு அறிவு பிரகாசிக்காது. அப்போ அறிவு பிரகாசிக்க வேண்டுமானால் மனம் அசையக்கூடாது. தீபம் அசையாமல் இருக்கணும்னா காற்று வீசக்கூடாதோ, அது போல மனசு அசையாமல் இருக்கும்னா எண்ணங்கள் எழுச்சி பெறக்கூடாது. அதை தான் நீங்கள் வாட்ச் பண்ணணும். அப்போ இங்கே அமைதி வந்தால் பெருமை கொள்ளக்கூடாது, அது உன் சாதனை அல்ல, தடைகள் விலகியதின் விளைவு அப்படின்னு இங்கே புரிய வைக்கிறார். அப்போ நமக்கு ஒரு சைலன்ஸ் வந்துருச்சுங்களே, அப்போ நான் ஆத்மா ஆயிட்டேனா? இல்லை, சைலன்ஸை பார்க்குறவன் தான் ஆத்மா. அப்போ அந்த சைலன்ஸை பார்த்துட்டு இருக்கிறவன் யாரோ அவன் தான் ஆத்மா. சைலன்ஸே நீங்கள் வந்து ஆத்மான்னு எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா அமைதி வந்துருச்சு, அதுதான் ஆத்மா அப்படின்ட்டு முடிவெடுக்காமல் அந்த அமைதியும் வரும் போகும், ஆனால் ஆத்மா வருவதும் இல்லை போவதும் இல்லை, அப்படி புரிஞ்சுக்கணும். அப்போ அசைவு வந்தால் அங்கேயே நீங்கள் ஏமாற வேண்டியதில்லை. இங்கே என்ன புரியணும், சம்ஸ்காரங்கள் அழிவதற்கு சில தாமதம் ஏற்படும், அது அவரவருடைய வாசனைகளை பொறுத்ததுங்கிறதை எடுத்துக்கிட்டு நாம் நம்முடைய அனுபவத்தில் இதை நடைமுறைக்கு கொண்டு வரணும். நம்முடைய வயது, நம்முடைய வாழ்க்கை முறை, இதையெல்லாம் நம்ம விசாரணை பண்ணி பார்த்து, ஸோ நான் இத்தனை வருஷமாக இப்படி வீணாக வாழ்ந்துட்டேன், இனிமேலாவது நம்ம இந்த விஷயத்தில் கொஞ்சம் மாற்றத்தை உட்டுப்படுத்தணும், தேவையில்லாத விசேஷங்களை போய் மாட்டக்கூடாது, மனதில் எழுகின்ற எண்ணங்களை எல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது, அதனுடைய விவரத்தை விசாரணை பண்ணி பார்த்து நடைமுறைப்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் எண்ணங்களை சாட்சியாக பார்த்தீங்கன்னா போதும், பெரும்பாலான எண்ணங்கள் மறைந்துவிடும், அமைதியாகிவிடும். அப்போ உங்களுக்கு எது தேவையோ அது மட்டும் அனுபவத்துக்கு வரும். அதனால தான் நமக்கு ஞானிகளுடைய வாழ்க்கை என்னென்னா, அத்தியாவசிய தேவைகள் மட்டும் அவங்க வாழ்க்கையில் ஆக்டிவேட் ஆகும். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம்ங்கிற நியதிக்குள்ளே அவங்க வாழ்வாங்க, வேறு விவகாரத்துக்குள்ளே போய் சிக்கவே மாட்டாங்க. இதுதான் ஞானிகளுடைய வாழ்க்கை. அப்படி தான் நாமளும் வாழணும். இப்போ இந்த 58வது ஸ்லோகத்தோடு நான் இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். நாளைய வகுப்பில் 59வது ஸ்லோகத்தை தொடங்கலாம். நன்றி. ஓம் தத்சத்.